ഇന്ദ്രജഠാരിമൂർത്തി ഗോപാലദേശികശിഖാമണി ആശ്രയാമഹ. നമ്മുടെ പ്രാചീന സമ്പ്രദായത്തിക്ക് മുനിത്രയ സമ്പ്രദായം എന്നതാണ് തിരുനാമം ഏർപ്പെട്ട രീതിയും അന്ന് മുനിത്രയ സമ്പ്രദായത്തിക്ക് കൂട്ടസ്ഥരായി இந்த சம்பிரதாயத்தை அற்புதமாக பிரவர்த்திப்பித்து தேசிகனுடையதான திருவுள்ளம் எல்லாவற்றையும் நிறைவேற்றிக் கொண்டு எழுந்துள்ளிருந்த ஸ்ரீ சுவாமி கோபாலார்ஜி மகாதேசிகன் என்னும் திருக்குழந்தை தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை 3 வாரங்களாக அனுபவிச்சுட்டு வரோம். இன்றும் சுவாமி திருக்குழந்தை தேசிகனுடைய சரித்திரத்தை தான் அனுபவிக்க போறோம். சாட்சாத் தேசிகன் போலேயே தேசிகன் எப்படி திருவேங்கடமுடையானுடைய கண்டாம்சமாக அவதரித்தார் என்பதற்கு சில சுவப்ன விருத்தாந்தங்கள் உண்டோ, அதே போல சுவாமியினுடைய திருத்தகப்பனாரான கிருஷ்ணசூரிக்கும் ஒப்பலியப்பனுடைய கண்டாம்சமாக குமாரர் அவதரித்தார், புரட்டாசி போராடத்திலே அவதரித்தார் என்று சொப்பன விருத்தாந்தம் உண்டு. திருக்குழந்தை தேசிகனை திருக்குழந்தை ஆறாவதாழ்வான் தானே அருகே அழைத்து கொண்டு இங்கே நித்தியவாசம் பண்ணி கொண்டு சித்தாந்த பிரவச்சனம் பண்ண வேண்டும் என்று உத்தரவிட்டார். அப்படி ஆறாவதாழ்வானாலே அபிமானிக்கப்பட்ட திருக்குழந்தை தேசிகன் அங்கே திருக்குழந்தையிலே எழுந்தருளியிருந்து கொண்டு சித்தாந்த பிரவச்சனம் பண்ணி கொண்டிருந்த காலத்திலே 3 யதிகள் விசேஷமாக ஆசிரயிச்சா. ஞானத்தினாலும் அனுஷ்டானத்தினாலும் ரொம்ப உயர்ந்த வைராக்கிய நிதியாக இருந்த யதிகள் ஆசிரியத்து 3 யதிகளுக்கும் சுவாமியாய் ஆச்சாரியராய் பிரவச்சனம் செய்து கொண்டு சித்தாந்த பிரவர்த்தகமும் செய்து கொண்டிருந்தபடியினாலே சுவாமிக்கு முனித்ரய சுவாமி என்றும், அதனாலே நம் சம்பிரதாயத்திற்கு பின்னால் முனித்ரய சம்பிரதாயம் என்றும் பெயர் ஏற்பட்டது. ஆனால் திருக்குழந்தையிலே மாத்திரம் ஒரு இடத்திலேயே ஆச்சாரியகம் பண்ணி கொண்டிருந்தால் அது அவ்வளவு பிரச்சாரம் ஏற்பட்டிருக்காது. சுவாமிக்கு எம்பெருமான்களை ஆழ்வார் மங்களாயாசனம் பண்ணின எம்பெருமான்களையும் விசேஷமாக மகர்ஷிகளாலே அபிமானிக்கப்பட்டதான ஸ்தலங்களையும் சேவித்து எம்பெருமானை மங்களாசாசனம் செய்தல் வேணும் என்ற ஆசையினாலே எப்படி ஆழ்வார்கள் யாத்திரையாக புறப்பட்டு போய் ஆங்காங்கு எம்பெருமான்களை மங்களாயாசனம் பண்ணினார்களோ, அதுபோலே தானும் எம்பெருமான்களை எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்று ரொம்ப பாரிப்போடே சுவாமி எழுந்தொழினார். திருக்குழந்தையை விட்டு ஆறாவதாழ்வானிடத்திலே விடைபெற்று கொண்டு யாத்திரையாக புறப்பட்டருளினார் என்று போன வாரம் அந்த யாத்திரா விவரத்தையும் கொஞ்சம் பார்த்தோம். திருக்குழந்தையிலிருந்து புறப்பட்டு குருகைக்காவலப்பன் கோவிலுக்கு எழுந்தொருளி அங்கே வேதநாராயண பெருமாளை சேவிச்சுண்டு வீரநாராயணபுரத்துக்கு எழுந்தருளி நாதமுனி ஆள வந்தார். ராஜகோபால பெருமாள்களை சேவித்து கொண்டு ஸ்ரீமுஷ்ணத்திலே அம்புஜவல்லித்தாயார் வராகனையினாரையும் சேவிச்சுண்டு திருக்கோவிலூர் எழுந்தருளி உலகளந்த எம்பெருமானையும் 3 ஆழ்வார்களையும் சேவிச்சுண்டு சுவாமி நிகமாந்த மகாதேசியனுடைய திருமாளிகையிலே அங்கேயும் அந்த ஸ்தலத்தை சேவிச்சுண்டு முத்துதரம் நகரேழில் முக்கியமான கச்சிதன்னில் என்று சொல்லும்படியாய் காசி முதலாகிய நன்னகரையெல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சிக்கோவா என்று சுவாமி தேசிகன் பட்டோலை பண்ணி கொடுத்தபடியான உயர்ந்த முக்தி க்ஷேத்திரமாயும் முக்தி க்ஷேத்திரங்களிலேயே பிரதானமாக சுவாமி தேசிகன் அபிமானித்ததாயும் எப்படியாக்கும் அயோத்தியா மதுராமாயா காசி காஞ்சி தியமந்திகா என்று சொல்லும்படியான க்ஷேத்திரங்களெல்லாம் பகவத் பிரபாவத்தினாலே உசந்தது என்று சொன்னால் காஞ்சியான க்ஷேத்திரம் பகவத் பிரபாவத்தினாலும் பாகவதாள் ஆச்சாரியாளுடைய பிரபாவத்தினாலும் ரொம்ப உசந்த க்ஷேத்திரமும் அப்பேற்பட்டதான காஞ்சிபுர க்ஷேத்திரத்துக்கு எழுந்துள்ளினார் திருக்குழந்த தேசிகன். தேவப்பெருமாளையும் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனையும் மங்களாசானம் செய்ய வேணும் என்று பாதித்து கொண்டு எழுந்துள்ளினார். அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி தியமந்திகா என்று புரி துவாரபதி செய்வா சப்தைதே முக்திதாயகாக சொல்ற வழக்கம். இந்த க்ஷேத்திரங்கள் சப்தைதாக முக்திதாயகாக இந்த க்ஷேத்திரங்கள் 7 முக்தி க்ஷேத்திரங்களாக ஏன்னா அயோத்தியா என்பது சக்கரவர்த்தி திருமகனுடைய திவ்யாவதாரத்தினாலே இத்தனை பரந்த பாதிலே பெருமாள் அபிமானித்து அவதரித்த க்ஷேத்திரம்னா அந்த க்ஷேத்திரத்தினுடைய அந்த புண்ணியபூமியினுடைய பெருமை சொல்ல போகாது என்பதனாலே அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் பெருமாள் அவதரிச்ச பூமி, நம்மை விடுவிக்கும் பூமி என்று அபிப்பிராயப்பட்டாள். நம்மளையெல்லாம் விடுவிக்க வேணும், முக்தி பெற வேணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு அவதரித்த சக்கரவர்த்தி திருமகனுடைய க்ஷேத்திரமானுடையினாலே அவன் பிறந்தால் நமக்கு பிறவி போகும் என்றதான அந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமையை சொல்லி அயோத்தியான்னு சொன்னான். அதே போலே மதுரா கண்ணனெம்பெருமான் அவதரித்த க்ஷேத்திரம் நம்முடைய பிறவிகளை அறுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு வந்து அவதரித்த பெருமான் கண்ணன், கண்ணனுடையதான அவதார க்ஷேத்திரமான அப்படினாலே மதுரா. அதே போலே மாயா என்றதான க்ஷேத்திரம் பதரீகாசிரமம், மாயா என்ற க்ஷேத்திரம் ஹிருஷிகேசம் தொடங்கி பதரீகாசிரம பரியந்தம் இருக்கிற அத்தனை பூமிக்கும் மாயா க்ஷேத்திரம் என்றதான பெயர், புராண பெயர் அது. மாயா க்ஷேத்திரத்திலே பத்ரிநாராயணனாய பெருமாள் அவதாரம் அங்கே அவதரித்து நித்தியவாசம் பண்ணி யோகாபியாசங்களும் தான் பெரிய யோகீஸ்வரராய் எழுந்தொழியிருந்து நரன் முதலானவர்களுக்கும் நாரதாதிகளுக்கும் பெருமாள் தர்மங்களையெல்லாம் பிரவர்த்திப்பித்து உபதேசம் பண்ணிவித்து சர்வ தர்மங்களுக்கும் சிரேஷ்டமாய் சர்வ மந்திரங்களுக்கும் சிரேஷ்டமாய் சர்வ பெயரையும் உத்தாரம் பண்ணக்கூடியதாய் வேதத்துக்கெல்லாம் தலைக்கட்டாயிருக்கும்படியான பேர் திருவஷ்டாட்சரத்தை உபதேசிச்ச க்ஷேத்திரமானபடியினாலே பதரீகாசிரம க்ஷேத்திரம் பெருமாளுடைய நாராயணனுடைய பதிரீ நாராயணனுடைய அவதார க்ஷேத்திரமானபடியினாலே மாயா க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷம். அதே போலே காசி காஞ்சி இப்படியான க்ஷேத்திரங்களும் பகவத் சம்பந்தத்தினாலே ஏத்தம் பட்டவைகள். அதிலே காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு இருக்கிற பெருமை என்னன்னா தேவப்பெருமாள் அவதரிச்ச க்ஷேத்திரம் போலே அது சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அவதரிச்ச க்ஷேத்திரமானபடியினாலே உயர்ந்த எம்பெருமானுடைய அவதாரம் போலே உயர்ந்த ஆச்சாரியர் அவதரித்த க்ஷேத்திரமானபடியினாலே நமக்கெல்லாம் ரொம்ப உத்தேசமான க்ஷேத்திரம் அவந்தி முதலான அவந்தி அவந்தி என்றால் இந்த காலத்திலே உஜ்ஜயினின்னு சொல்றது. உஜ்ஜயினி க்ஷேத்திரம் கூட முக்தி க்ஷேத்திரம் தான், எல்லாம் கண்ணனுடைய திவி நித்தியவாசத்தினாலே கண்ணனுடைய ஆச்சாரியருடைய க்ஷேத்திரமானபடியினாலே அவந்தியானது க்ஷேத்திரம் வசந்த க்ஷேத்திரம் சாந்தீபினி மகருடைய க்ஷேத்திரம் அது. துவாரகை என்பது கம்பெருமான் நித்தியவாசம் பண்ணின க்ஷேத்திரம். இப்படி ராமனாலும் கண்ணனாலும் பத்ரீ நாராயணனாலும் பெருமான்களுடையதான சம்பந்தத்தினாலே க்ஷேத்திரம் க்ஷேத்திரங்களுக்கு பெருமைன்னு சொன்னா காசி க்ஷேத்திரமும் கூட பெருமாளுடைய க்ஷேத்திரம் தானது. காசியிலே பெருமாளுடைய க்ஷேத்திரம், அந்த காசி க்ஷேத்திரத்திலே பரமசிவன் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா அவர் அங்கே ராமபக்தி தான் பண்ணிட்டு இருக்காராம். காசி க்ஷேத்திரம் இப்பொழுது எல்லாரும் நினைக்கிறா அது ஏதோ சிவக்ஷேத்திரம்னு நினைச்சிட்டு இருப்பா, அப்படி இல்லை. அது சுவாமி தேசிகம் சங்கல்ப சூரியோதயத்திலே சாதிக்கும் போது இஹ புருஷமஜானதாம் புராணம் நியதி வசேன நிமீலதான் தயாலு உபதிஷதி பசு உபதிஷதிபதி ஸ்வயம் பசுநாம் உபனிஷதாம் அபிதூரகம் ரகசியம் என்று சாதிக்கிறார். உபதிஷதிபதி ஸ்வயம் பசூனாம் உபனிஷதாம் அபி தூரகம் ரகசியம். காசி க்ஷேத்திரம் ஏன் முக்தி க்ஷேத்திரம்னா அங்கே அங்கே பரமசிவன் நித்தியவாசமாக இருக்கார், அவர் ராமபக்தி பண்ணுறார். அந்த ராமபக்தி பண்ணுறவர் இந்த ராமபக்தியினாலே எல்லாருக்கும் முக்தி உண்டே, எல்லாரும் ராமபக்தியை இழந்து இருக்கலாமா? அவா இழந்து போனாலும் நாம அவள விடக்கூடாது. அந்த ராம தாரக மந்திரத்தை அவளுடைய காதிலே ஓதி வைக்க வேண்டும் என்று காசியிலே மரணமடைஞ்சவாழ் யாரும் துர்கதி போகக்கூடாதுன்னு பரமசிவன் பெரிய தயாள மனசோடு காசி க்ஷேத்திரத்திலே முக்தி அங்கே மரணமடைகிறவாள் யாருடைய காதிலேயும் எல்லாருடைய காதிலேயும் ராம தாரக மந்திரத்தை தானே வந்து உபதேசம் பண்ணுறாராம். அவர் அதை கர்ண மந்திரமா சொல்றாருன்னு சொல்றார், அது புராணம் சொல்லியிருக்கு. அதே சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியத்துவத்திலே எடுத்து காட்டுறார், இது சிவக்ஷேத்திரம்னு நினைச்சுப்பா அப்படி நினைச்சுக்க கூடாதுன்ற அபிப்பிராயத்தை தெருவுள்ளப்பட்டு இப்படி ஸ்லோகம் சாதிக்கிறார் சங்கல்ப சூரியோதயத்துல. உபதிஷதிபதி ஸ்வயம் பசுராம் உபரிஷதாம் அபி தூரகம் ரகசியம் ராமதாபனியோ ராமதாபனியோ உபரிஷத்து என்று உண்டே. அந்த ரகசிய உபநிஷத்திலே சொல்லப்பட்டதான ராம தாரக மந்திரத்தை பரமசிவனானவர் காசியிலே மரணமடைவாளுடையதான காதிலே தானே ஓதி வந்து இந்த காசி க்ஷேத்திரத்திலே வந்து மரணமடைபவர்கள் கட்டாயம் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையோட சொல்றாருன்னு சொல்றார். அதனால இப்படி முக்தி க்ஷேத்திரங்களிலே எது ரொம்ப உசந்ததுன்னா காசி முதலாகிய நகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சிக்கோவா. காஞ்சிபுரத்துக்கு சமானமாகுமா சப்த க்ஷேத்திரங்களும் மற்ற க்ஷேத்திரங்களும்னு திருவுள்ளப்பட்டு சாதிக்கிறார் சுவாமி. சுவாமி தேசியம் சாதிக்கிறார். எல்லாம் இதனால என்ன அது திவ்யம் குர்வன் திரமிட விடயம் திருஷதே அதிசயிலா. தமிழ்நாடு பூராவையும் திவ்ய தேசமாக்கி கொண்டிருக்காராம். ஒரு பெருமாள் ஒரு மூர்த்தி உண்டு. அந்த மூர்த்தி எழுந்திரல் இருக்கிற மலை உண்டு. என்ன அது அஸ்திசைலான்னு அது இந்த அஸ்திகிரின்னு சொல்லும்படியான ஆனைமலை உண்டு. அது திவ்யம் குர்வன் திரமிட விஷயம் தமிழ்நாடு பூராவும். எப்படி இத்தனை மகான்கள் இத்தனை ஆழ்வார்கள் இங்கே அவதரிக்கும்படியானதான எப்படி இது இந்த புண்ணிய பூமி ஆச்சுன்னா அது தேவப்பெருமாள் ஹஸ்திசைலத்தில் எழுந்தொழிருப்பதனால தான் மகான் புண்ணியாத்மாக்கள் இங்கே அவதரிக்கும்படியாக அவ சங்கல்பிச்சுண்டு வந்து பிறந்தார். நாம் எல்லாம் பிறக்கும் போது ஒரு கர்ம வசத்தினாலே வந்து பிறக்கிறோம். புண்ணியாத்மாக்களா இருக்கிறவாளுக்கு இந்த பூமியிலே பிறந்து ஆக வேணும்னு அவளுக்கு அவ என்ன அப்படி அவளுக்கு ஒரு கட்ட வினையான்னு கேட்டா தான் ஆசைப்பட்டுன்னு வந்து பிறக்கிற பூமின்னு சொன்னா தமிழ்நாட்டை சொன்னான். மகரிஷிகள் அப்படி சொல்லி வச்சிருக்கா. தாமிரபர்ணி நதி கிருதமாலா பயசினி மகான்கள் அவதரிக்கும் க்ஷேத்திரமாக இருக்கும் தமிழ்நாடுன்னு சொன்னா. இப்படியெல்லாம் தமிழ்நாட்டை கொண்டாடுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா நம்ம தேசிகன் சொன்னார். அது தேவப்பெருமாள் அஸ்திகிரி மலையில எழுந்தொழிருப்பதனால தான் தமிழ்நாட்டில இத்தனை மகான்கள் அவதரிக்கணும்னு புண்ணிய பூமியா வரிச்சு ஆசைப்பட்டு வந்து அவள்லாம் அவதரிக்க முடியாத க்ஷேத்திரமா இருந்தது என்று அபிப்பிராயப்படுறார் சுவாமி. அதனால தான் இந்த ஹம்ச சந்தேச ஸ்லோகத்துல திவ்யம் குர்வன் திரவிட விஷயம் ஹச திருஷ்யதே ஹசிசைலகான்னு சாதிச்சார். அப்படி சுவாமி தேசிகன் இன்றே ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்டனம் அத்திகிரி திருமால் என்றே இசையன் இசையில் என எடி சேர்ப்பர் இனி பிறவோம் நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரமுன் இலதே என்றுதான ஸ்லோகத்துல அவர் குறிப்பா தனக்கு எந்த எம்பெருமானிடத்திலே ஆச்சாரியால் பரநியாசம் பண்ணி வச்சார்னு காட்டுறார். தேவப்பெருமாளிடத்திலே நம் தேசிகனுக்கு பரநியாசம் ஆச்சுன்னு பெரியவாளுடைய வார்த்தை உண்டு. அதுக்கு மூலமான இந்த பாசுரமும் உண்டு. அதனால சுவாமி தேசி நம்முடைய பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு விசேஷ கூட்டஸ்தரான நம்ம சுவாமி தேசிகன் அவருக்குமே பரநியாசமான எம்பெருமான் எந்த எம்பெருமான் சேவிச்சதுனாலே இந்த பெருமாளை சேவிச்சுட்டு இதுக்கு மேலே வைகுண்ட வாசத்துல கூட ஆசையே போயிடுத்தே எனக்குன்னு நிரந்தரம் நிர்விசதத்வதீயம் அஸ்புருட்டிந்தா உதமாபிரூபியம் சத்யம் சவே வாரணசீலநாத வைகுண்ட வாசே பினமேபிலாஷ. எனக்கு வைகுண்ட வாசத்துல ஆசை இல்லையப்பா. உன்னை சேவிக்கிற இந்த சந்தோஷம் இருந்தா இந்த வைகுண்ட வாசத்துல ஆசையே போயிடுது எனக்கு. நித்திய நிரந்தரம் நிர்விசதத்வதீயம் உன்னையே அப்புறம் உன்னையே அனுபவிச்சுட்டு இருக்கணும். உன்னுடைய பாகவதாளோடே சேர்ந்து உன்னை அனுபவிக்கணும். இப்படி பரஸ்பர இதழ்களாக உன்னை அனுபவிக்கக்கூடிய பரமானந்தத்திலே மூழ்கியிருக்கிறவாளா. உன்னை சேவிச்சால் கண்ணும் கண்ணீருமாக அந்த பக்தி பிரவாகத்திலே நீர்க்குளமாயிருக்கும்படியான கண்ணை உடையவாளா இருக்கு. இப்ப ஏற்பட்ட மகான் குளோடைய உன்னை சேவிக்கிற ஆசை பாக்கியம் இருந்ததுன்னா ஆஹா தேவபெருமாளே பிரதபிரபு எனக்கு வைகுண்டத்துல ஆசை போயிடுதேங்கிறார். அப்படியாக சுவாமி தேசிகன் ஆசைப்பட்டதான திவ்ய தேசத்தினாலே மகான்களுக்கெல்லாம் காஞ்சி க்ஷேத்திரத்திலே ஒரு அதிகமான வியாபோகம். பாஷ்யக்காரரை காப்பாத்தி கொடுத்த பெருமாள் இல்லையா. பாஷ்யக்காரருக்கு சம்பிரதாயம் என்னன்னு ஆறு வார்த்தையினாலே காட்டி கொடுத்த பெருமாளாச்சு. வரதராஜனிடத்திலே தானே ஆள வந்தார் சரணாகதி பண்ணி. இந்த எம்பெருமானாய் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு நீரே தந்தரள வேணும்னு கேட்டு அந்த சரணாகதி பலத்தினால தானே இன்னைக்கு இந்த பிரபத்தி சம்பிரதாயம் பாஷ்யகார சம்பிரதாயமாக இருக்கு. யசே பிரதாத கலயா பதிர சிருணோதி பங்கு பிரதாபதி ஜவேனஜ பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதேஜ வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி. ஆள வந்தார் சரணாகதி பண்ண க்ஷேத்திரம், ஆள வந்தார் ரங்கநாதனிடத்துலதான் ஆள வந்தார் மோக்ஷார்த்த சரணாகதி அனுஷ்டிச்சார். ஆனா சம்பிரதாயார்த்தமாக சரணாகதியை தேவ பெருமாள் இடத்துல அனுஷ்டிச்சார். பாஷ்யகாரர் நம் சம்பிரதாயத்திற்கு வரவேணும், யாதவ பிரகாசனிடத்திலேயே படிச்சு அப்படியே போயிடக்கூடாது, நம் சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியராக வரவேணும்னு சரணாகதி பண்ண பெரும சரணாகதியை தேவ பெருமாளிடத்திலே அனுஷ்டிச்சார். அப்படி ஆச்சாரியால் சரணாகதி அனுஷ்டிச்சு க்ஷேத்திரமானபடினாலே பாஷ்யகாரரை நம் சம்பிரதாயத்துக்கு கொடுத்த பெருமாளானபடினாலே பாஷ்யகாரருக்கும் சம்பிரதாயம் என்னவென்று ஆறு வார்த்தையினாலே சொன்ன பெருமாளானபடினாலே சுவாமி தேசிகனுக்கு அடைக்கலமான பெருமாளானபடியினாலே இந்த எம்பெருமானிடத்திலே ஆச்சாரியாளுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான வியாமோகம். இன்னைக்கு வடகலை சம்பிரதாயம் என்று பெயர் பெற்றிருப்பது எதனால? இந்த எம்பெருமானை ஆசிரியச்சு இவருடைய பரிசரத்திலே இந்த எம்பெருமானுடைய தேவப்பெருமானுடைய கடாட்சத்தினாலே தேசிகனுடைய சம்பிரதாயத்தை அபிவிருத்தி பண்ண வேண்டும் என்று சுவாமி தேவப்பெருமாள் தன்னுடைய பரிசரத்திலே ஆக்கும் இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தை தேசிக சம்பிரதாயத்தை பல காலம் ஆச்சாரியர்களினாலே வளர்ந்ததுனால தான் இந்த காஞ்சிபுர க்ஷேத்திரத்தை சுத்தியே பிரபலமா பிரசித்தி அடைஞ்ச பிரபத்தி சம்பிரதாயத்தை தான் தென்னாச்சாரியாள் இது வடகலை சம்பிரதாயம் வடவாச்சாரியாளுடைய சம்பிரதாயம்னு எல்லாம் பேர் வச்சு இன்னைக்கு மொத்தம் வடகலை சம்பிரதாயம்னு சொல்றதுக்கும் காரணம் தேவப்பெருமாள் திருவடி வளமான முடியினாலே அந்த தேவப்பெருமாளை நிச்சயம் மங்களாசாசனம் பண்ணணும்னு ஆசையினாலே கொஞ்ச நாள் எழுந்திரு திருக்குடந்த தேசிகன் அருள் வரதன் இந்த பெருமையே சேர்ந்து அந்த பெருமானுடைய நின்ற திருக்கோலத்தை மங்களாசானம் செய்து கொண்டு சில நாள் எழுந்தருளிருந்து இங்கே காஞ்சிபுரத்தில் தூப்புல எழுந்தருளி சுவாமி தேசிகனையும் மங்களாசாசனம் செய்து கொண்டு இங்கே அவதரித்த நம்ம ஆச்சாரியர் அல்லவா நமக்கு எல்லாவற்றிலும் கண்கண்ட தெய்வமாய் இத்தனை சாஸ்திரங்களையும் தன் கையாலே பட்டோலைப்படுத்தி அழகாக எத்தனை ஸ்ரீகோஷங்கள் அனுகிரகிச்சதான இந்த சுவாமி அவதரிச்சதான க்ஷேத்திரம் திருத்தன்காவிலே எம்ம விளக்குளே எம்பெருமானையும் சுவாமி தேசிகனையும் சேவிச்சுண்டு கொஞ்ச நாள் காஞ்சிபுரத்திலேயே எழுந்தருள் இருந்தாராம். அப்படி காஞ்சிபுரத்திலே இருந்தபோது தான் இதுவும் ரொம்ப கீர்த்தி ஏற்பட்டதுன்னு சொல்றா. ஏன்னா இந்த சுவாமி அவதரிச்சது ராயம்பேட்டை, அப்புறம் இவர் ஆச்சாரியனை ஆசிரியிச்சு காலக்ஷேபம் பண்ணது ஸ்ரீரங்கம், திருக்குடம் தேசிகன் அவதரிச்சு திராயம் பேட்ட காலக்ஷேபாதிகள் ஸ்ரீரங்கம், சரணாகதி திருவரங்கனானிடத்து, அது ஆனால் ஆறாவது ஆழ்வான் அபிமானிச்சு கூப்பிட்டு தன்னிடத்திலேயே வைத்து கொண்டதுனாலே இப்படியே அங்கேயே தெற்கே இருந்துவிட்டார். அதுவும் ஒரு க்ஷேத்திரத்திலேயே இருந்துவிட்டார். ஆனால் அப்போ பிரபலமாக இருந்தது காஞ்சி முதலான க்ஷேத்திரங்கள்லாம் மகாபண்டிதாள் இருந்த இடம். ரொம்ப காலமாகவே காஞ்சியானது மகா பண்டிதர்கள் இருப்பதான இடம். இன்னும் மற்ற மதஸ்தாலம் கூட நிறைஞ்சிருந்த இடம் காஞ்சிபுரம். அதனாலே பாண்டித்யத்துக்கு என்றால் வித்யக்குன்னா காஞ்சியை தான் சொல்லும்படியாக பல ஆயிரம் வருஷங்கள் காஞ்சிபுரம் அந்த பெருமையோட இருந்தது. அதனாலே தொண்டமண்டல வேதியர் வாழவே தூயதன்மறை வல்லவர் வாழவேன்னு சுவாமி தேசியம் சாதிச்சா போல மகா பிரம்ம வித்துக்கள் நிறைஞ்சிருந்த இடம் காஞ்சி க்ஷேத்திரம். அந்த காஞ்சி க்ஷேத்திரத்திலே சுவாமி தேசிகனை மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு சுவாமியே திருக்குடந்த தேசிகனே சில நாட்கள் அங்கே காலக்ஷேமம் சாதிச்சுருந்த காலத்தில் இந்த சுவாமியினுடைய திவ்ய தேஜஸ், சுவாமியினுடைய அனுஷ்டானம், பரிபூர்ண வைராக்கியம், அவன் உஞ்சவருத்தினாலேயே ஜீவனம் பண்ணணும், தேசிகன் போலத்தான் நமக்கு ஜீவனம் இருக்கணும்னு அப்படி அந்த ஜீவ தேசிக விரத்தியோடே ஜீவனம் பண்ணி கொண்டு ஆனால் இருந்தாலும் நிறைஞ்ச சிஷ்யர்களோடே இப்படி எழுந்தருள் இருந்த சுவாமியை கண்டமாக கண்டு அவரிடத்திலே பல பேர் அவர் திவ்ய பிரபாவத்தினாலே தானே ஈர்க்கப்பட்டு நிறைய பிரம்ம வித்துக்கள் வந்து ஆசிரயிச்சாள். அதனால தான் காஞ்சிபுரத்திலே திருக்குடம் தேசிகன் கொஞ்சம் சில காலம் இதற்காகவே எழுந்தருளிருந்து சிஷ்யாளுடைய ஆசைக்காகவே எழுந்தருளிருந்த காலத்திலே பல பேர் வந்து ஆசிரயிச்சு அதனால இந்த சம்பிரதாயம் நல்ல பிரதிஷ்டை அடைஞ்சது. அதனால இந்த யாத்திரை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் ஆச்சாரிய புருஷாள் வம்சத்தை சேர்ந்தவாள், நிறைய பேர் முனிதரிய சம்பிரதாயத்திலே ஆசிரியச்சு இருந்தது இருப்பதற்கு காரணம் என்னன்னா இப்படி திருக்குழந்தைகன் இந்த மாதிரியான சஞ்சாரம் பண்ணது. இதே போல இவருக்கு அடுத்ததாக வேதாந்த ராமானுஜ மகாசுவாமி என்னும் வழுத்தூர் ஆண்டவனை பற்றி அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ரெண்டு பேரும் இப்படி அடுத்தடுத்து சில காலங்கள் சஞ்சாரம் பண்ணி சம்ரட்சிச்சதான சம்பிரதாயமானபடியினால் தான் இன்னைக்கு நாம் எல்லாம் முனித்திரை சம்பிரதாயத்திலே நல்ல அன்வயத்தோடு இருக்கோம். அப்புறம் இப்படி காஞ்சிபுரத்தில் எழுந்தருள் இருந்த பிறகு சுவாமி இங்கே சுவாமியை தூப்புலே சேவிச்சாச்சு. தூப்புலே சேவிச்சான்னா தூப்புலே வந்து அவதரிச்ச பெருமாள் யாருன்னு கேட்டான்னா திருவேங்கடமுடையானாய் சுவாமி தேசிகனாய் அவதரிச்சவன் திருவேங்கடமுடையானே ஆனபடினாலே திருமலைக்கு எழுந்தருள் வேணும்னு ஆசைப்பட்டு அங்கிருந்து யாத்திரையை தொடங்கினாராம். பொன்னைவாணியார்ந்ததோறும் இன்னை வெங்கடத்துச்சியில் கண்டு போய் என்ன யாழுடைய எம்பிரான் தன்னையான் சென்று காண்டும் தன்காவிலேன்னு திருமங்கை ஆழ்வார். திருப்பதியிலே இருக்கிற திருவேங்கடமுடியானத்தான் திருத்தன்காவிலே நான் வந்து சேவிக்கிறேன் என்று சாதிக்கிறார். அது அதனால இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் விஷயமாக அன்வயப்படுத்தி திருவேங்கடமுடையானே தூப்புலே ஒரு அம்சமாய் வந்து அவதரிக்கிறார். அதுவும் பொன்னையுமா மணியணியார்ந்ததோர் மின்னு மணின்னு ஒரு சப்தம் போட்டிருக்கார். மணின்னு சொன்னா பொதுவா ரத்தனம்னு அர்த்தம். ஆனா இருந்தாலும் மணி என்றால் கண்டையும் சொல்லுவோம் இல்லையோ, ரெண்டு அர்த்தமும் சேர முடியாது. சுவாமி நம்முடைய கலியன் அனுசந்தானம் பண்ணியிருக்கார். அது திருவேங்கடமுடையானே தூப்புலே வந்து அவதரிச்சார்ன்றதுக்கு கலியன் வார்த்தை உண்டுன்னு பெரியவாள் ஆனந்திப்பது உண்டு. அதனால தூப்புலே சேவிச்சால் திருவேங்கடமுடையானை சேவிக்கணும்னு ஆசையோட புறப்பட்டார். புறப்பட்டு திருச்சானூரிலே தாயாரை சேவிச்சுண்டு கீழே கோவிந்தராஜ பெருமாளையும் சேவிச்சுண்டார். இந்த கோவிந்தராஜ பெருமாள் குலசேகராழ்வார் மங்களாசாசனம் பண்ண பெருமாள். திருச்சித்திரகூடம் என்று சொல்லும்படியான க்ஷேத்திரம் உண்டு சிதம்பரம். அந்த க்ஷேத்திரத்திலே கோவிந்தராஜ பெருமாள் சயனமூர்த்தியான மூலவர். கோவிந்தராஜ பெருமாள் வீசிறந்த திருக்கோலத்திலே உற்சவமூர்த்தியான பெருமாள். இந்த எம்பெருமான்களை இந்த எம்பெருமானத்தான் ஒரு சோழராஜா மூர்க்கனாயிருந்து அந்த பாஷ்யக்காரர் காலத்திலேயே ரொம்ப மூர்க்கனான ராஜா ஒருத்தனிருந்தானே, அவரே சைவமே வெறி பிடித்திருந்தானே. அவன் அந்த கோவிலே துவம்சம் பண்ணி பெருமாளையும் அப்புறப்படுத்துறதுக்கு அதாவது பிரயத்தனப்பட்ட போது அந்த உற்சவமூர்த்தியை எப்படியோ சம்ரட்சிச்சாள். அந்த உற்சவமூர்த்தியை தான் எழுந்தருள பண்ணி கொண்டு போய் அங்கே எழுந்தருள பண்ணி போய் பாஷ்யக்காரர் அந்த உற்சவமூர்த்தியை திருமலையிலே அடிவாரத்திலே இப்பொழுது திருப்பதி என்று சொல்லும்படியான கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி என்று சொல்லும்படியான இந்த கோவிலிலே திருப்பிரதிஷ்டை பண்ணி வச்சார். ஆழ்வார்களையும் பிரதிஷ்டை பண்ணி வச்சார். அதனாலே உற்சவமூர்த்தியோட ஒரு மூலவரையும் பிரதிஷ்டை பண்ணினார். அதனால உற்சவமூர்த்தி திருச்சித்திரகூடத்திலே எழுந்தருள் இருந்த பெருமாள், மங்களாசாசனம் பெருமாள், ஆழ்வார் குலசேகர பெருமாள் மங்களாசாசனம், அந்த கோவிந்தராஜ பெருமாள்வையும் உற்சவமூர்த்தியை காப்பாற்றி அங்கே மூலமூர்த்தி ஒருத்தரை பிரதிஷ்டை பண்ணி வச்சார்னு அது பாஷ்யகார சரித்திரத்திலே நாம் அப்போ அனுபவிச்சோம். அப்புறம் திருப்பியும் இங்கே சித்திரகூடத்திலே திருப்பியும் எப்படி கோவிந்தராஜ பெருமாள் எழுதினார்னா அது சுவாமி தேசிகன் பிரதிஷ்டை பண்ணி வச்சார். சிதம்பரத்தில் அப்பொழுது கொஞ்சம் அந்த சைவம் வெறி குறைஞ்சிருந்த போது இது நல்ல சமயமாக இருக்குன்னு பார்த்து சிதம்பரத்தை சேர்ந்தவா சுவாமி தேசிகனிடத்திலே வந்து சுவாமி தேசிகனுடைய பிரபாவத்தினாலே இங்கே மீண்டும் நம்ம பெருமாள் எழுந்துள்ள வேணும்னு ரொம்ப பிரார்த்திச்சா. சுவாமி தேசிகன் எழுந்துள்ளிருந்து மூலமூர்த்தியையும் உற்சவமூர்த்தியையும் பிரதிஷ்டை பண்ணி வச்சார் என்று சொல்லுவா. அப்படியாக நம்ம ஆச்சாரியால சுவாமி பாஷ்யக்காரருடைய சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அதை பூர்த்தி பண்ணி வைக்கிற அவதாரம்னா சுவாமி தேசிகன் இல்லையா? அதனால சித்திரகூடத்திலே பெருமாளை பாஷ்யக்கார காலத்திலே இழந்தாள்னா அந்த சித்திரகூடத்திலே சுவாமி தேசிகன் காலத்திலே மீண்டும் அந்த கோவிந்தராஜ பெருமாளை எல்லாரும் பெற்று அனுபவிக்க முடியாது பண்ணி வச்சார். தேசிகன் தான் பண்ணி வச்சார். இந்த கோவிந்தராஜ பெருமாள் ஆழ்வார் பெருமாள் ஆழ்வார பாடின பெருமாள் பாஷ்யக்கார பிரதிஷ்டை பண்ணி வச்ச பெருமாள் சுவாமி தேசிகனுக்கு இஷ்டமான பெருமாள். அதனால கோவிந்தராஜ பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுவதும் அது திருமலையிலே திருப்பதியில இந்த ஆழ்வார் குலசேகர பெருமாள் மங்களாசாசனம் பண்ணின பெருமாள் என்று அந்த ஒரு விசுவாசத்தோட பெரியவாள் சேவிக்கிற வழக்கம். அந்த மூர்த்தியையும் மங்களாசாசனம் பண்ணிட்டார். அப்புறம் திருமலைக்கு யாத்திரையா எழுந்தருளியாச்சு. அழ்வார் தீர்த்தத்திலே திருமஞ்சனம் நீராடி அழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணிண்டு திருமலைக்கு வழியிலே எதிராஜ பெருமாளையும் எதிராஜரையும் மங்களாசாசனம் பண்ணிண்டு திருமலைக்கு எழுந்தருளி வராகநயனாரையும் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு திருவேங்கடமுடையானை கண்ணும் கண்ணீருமாக நம்முடைய ஆஹா நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணின தெய்வம் இல்லையா? இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு பிரபத்தியே உபாயம் என்று ஆழ்வார் காட்டி கொடுத்ததான உலகமுண்டு பெருவாயா பதிகத்திலே இருக்கும் அவலகில்லேன் இறையும் என்று அலருமேல் மங்கை உரையும் ஆழ்வா என்கிற பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு வேறற்ற மரம் போலே அப்படியே திருவேங்கடமுடையானுடைய திருவடிவாரத்திலே குலசேகரப்படியிலே அப்படியே எப்படியாக்கும் ஆழ்வார் ஆறாவுதேன்னு சொன்ன அடியேன்னு வேறற்ற மரம் போலே சாய்ந்தாரோ அதுபோல திருவேங்கடமுடையானுடைய திருவடிவாரத்திலே ரொம்ப பக்தி பரிவாகத்தோடே கண்ணும் கண்ணீருமாக சரணாகதி பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கையுறை மாறுவா நிகரில் புகழாய் உலகமுன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அது எப்படி திரு நம்மாழ்வாருடைய அந்த சரணாகதி பிரகாரத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு திருவேங்கடமுடையானை சேவிச்சுண்டார். திருவேங்கடமுடையான திவ்யமான மங்களாசாசனம் பண்ணும் காலத்திலே ரொம்ப உருக்கமாக பெருமாளை சேவிச்சுன்ற காலத்திலே அர்ச்சக முகேன திருவேங்கடமுடையான் சாதித்த வார்த்தை உண்டுன்னு சொல்லுவா. நம் தோப்புள் தேசிகனை போலே சித்தாந்த பிரவர்த்தனம் செய்து கொண்டு இருந்து வாரும் என்று திருவேங்கடமுடையான் அனுகிரகம் பண்ணி சகல மரியாதைகளையும் பிரசாதித்து தீர்த்த பிரசாதாதிகளையும் அனுகிரகிச்சு ரொம்ப குளிர்ந்து கடாட்சம் செய்தொழினான் என்பார்கள். திருவேங்கடத்திலே சில நாட்கள் எழுந்தருளிருந்து அந்த எம்பெருமானை தயாசதகத்தினாலே அனுபவிச்சு கொண்டு இந்த திருமலை அல்லவா சர்வ வேதம் கொண்டாடின திருமலை அல்லவா கண்ணன் அடிகனை எமக்கு காட்டும் வெறுப்பு கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு திண்ணமிது வீடன் திகழும் வெறுப்பு தெளிந்த பெரும் சீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு புண்ணியத்தின் புகழிதன் அப்புகழும் வெறுப்பு பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு வெங்கட வெற்பன விளங்கும் வேத வெறுப்பே திருமலையே திருமலையே திருமலை யாத்திரையா திருமலையிலே ஏறும்போதே பிரபத்தியே தம் கிரீம்பிராய ஸ்ரீனிவாசானுகம்பையா இக்ஷுசாரஸ்ரமந்தேவா என்மூர்த்தியா சக்கராயுதம்னு எல்லா பெரிவாளும் திருமலையை சேவிக்கச்சே இந்த வார்த்தையை சொல்லியும் அங்கே திருமலையை திருவடி அங்கேயே சேவிச்சுட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிவிட்டான் திருமலைக்கு ஏறுகிற வழக்கம். அதுபோல திருமலைனாலே அது திருவேங்கடமுடையானுடைய பெருமைக்கெல்லாம் கூட காரணம் திருமலைன்னு வியாக்கியானம் பண்றது உண்டு. திருவாயுமொழியிலே அப்படி ஒரு வியாக்கியானம் உண்டு. ஏன் பெருமாள் இங்க மாத்திரம் ரொம்ப அபார கருணாமூர்த்தியாய் அவ்யாஜ வத்சலனாய் கலியுகத்துக்கு கண் கண்ட தெய்வமாய் சமஸ்த பேரையும் இருந்த இடத்திலிருந்தே தன்னுடைய திவ்ய பிரபாவத்தினாலே ஈர்க்கும்படியான இப்படி ஒரு விலக்ஷண மூர்த்தியாய் எழுந்தருள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு விசாரிச்சா அது பெருமாளுடைய விசேஷம் இல்லை. பெருமாள் எங்கேயும் தான் விசேஷமான பிரபாவம் தான் உடையவன். ஆனால் இருந்தாலும் அந்த விசேஷ பிரபாவத்தையும் விழிக்குணர வைப்பது என்று உண்டு. அந்த விசேஷ பிரபாவத்தை காட்ட வைக்க பிரபாவம் உடையது எதுன்னா திருமலைன்னு சொல்லிவிட்டா. ஸ்தல விசேஷம் இல்லையே குன்றவேந்தி குளிர்மழை காத்தவன் என்று ஞாலமளந்த விரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே துழனம் வினையோயுமே இங்கே இருக்கிற திருவேங்கடம் நாதனைத்தான் சேவிக்கணுமா? இல்லையே திருவேங்கட மலையை மாத்திரம் சேவிச்சா போருமே. திருவேங்கட நாதனாலே கிடைப்பதெல்லாம் திருவேங்கட மலையினாலே கிடைக்குமே என்று சொல்லுவா. அதனால அங்கே இருக்கிறதான மலைக்கு அந்த பெருமை. அதனால தான் சுவாமி தேசிகன் பிரபத்தேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானுகம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தேவ என் மூர்த்தியா சர்க்கராயுதம் பிராட்டி நித்தியவாதம் பண்ணும்படியான பரதத்துவம் உண்டே அந்த பரதத்துவம்தான் கருணா சமுத்திரம்னு சொல்லுவாளே. அந்த கருணா சமுத்திரம் எல்லாம் அந்த கருணையெல்லாம் பெருக்கித்து அந்த பெருக்கினதெல்லாம் அப்படியே எப்படி கரும்பு சாரெல்லாம் கற்கண்டாகுமோ அதுபோல பெம்பிரமானுடைய கருணையாகிற கரும்பு சாரெல்லாம் அப்படியே கற்கண்டாய் அந்த கற்கண்டு தான் மலையாய், அதுக்குத்தான் திருவேங்கடம் என்ற பெயராய். இப்பொழுது நாம் எல்லாம் சேவிக்கும்படியான சரணாகதிக்கு உகந்த மலைன்னு சொல்லிட்டார். பெருமாள் தானே சரணாகதிக்கு நமக்கு உத்தேசியமானவர்னு கேட்டா, இல்ல மலையே நம் சரணாகதிக்கு உத்தேசம். அப்படியான மலையாக்கும் திருவேங்கட மலை என்பதனாலதான் பிரபத்யே தம்கிரிம் பிராயான்னு. அதனால பிராய ஸ்ரீனிவாசானுகம்பையா அப்படின்னு மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த மலை பெருமாளுடைய கருணையே அது கல்லாய் வடிவெடுத்து கொண்டு இருப்பது என்று சொல்லுவா. அப்படியான திருவேங்கடமாம், அதிலே பெருமாளாம், அதே பெருமானே தாயாரை முன்னிட்டு கொண்டு மங்களாசாசனம் பண்ணி கொண்டு சில நாள் இருந்துட்டு பெருமாளிடமிருந்து பிரியாவிடை பெற்று கொண்டு மீண்டும் யாத்திரையாக திருவேங்கடத்திலிருந்து புறப்பட்டு அது ஆறாவது ஆழ்வானை அங்கு பிரிந்திருக்க முடியல. எங்கு சென்றாலும் எந்த பெருமாளை சேவிச்சாலும் அந்த ஆறாவது ஆழ்வானை நினைச்சு நினைச்சு அது மீண்டும் ஆறாவது ஆழ்வானை சேவிக்கணும்னு ஆசை வந்துடுத்து. இதுக்கு மேலே வடக்க போனா ஆறாவது ஆழ்வானை சேவிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். வடக்கு நிறைய க்ஷேத்திரங்கள்லாம், ரொம்ப ரொம்ப க்ஷேத்திரங்கள்லாம் இருக்கு. எல்லா மகர்ஷிகள்லாம் அபிமானிச்ச க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்கு, ஆழ்வார் அனுபவிச்ச க்ஷேத்திரங்களும் நிறைய இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் யாத்திரையாக போனால் ஆறாவது ஆழ்வான ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க வேணுமே என்று, அது பிரிய முடியாத பெருமாளாச்சே என்று ஆறாவது ஆழ்வான சேவிக்கணும்னு ஆசையினாலே திருப்பியும் யாத்திரையை திருப்பின்ட்டுட்டாராம். அப்படி திருப்பிக்கச்சே வடதேசத்திலே இருக்கிற எம்பெருமான் மூர்த்திகளை எல்லாம் திருவேங்கடத்திலிருந்தே விழுந்து பிரணாமம் பண்ணி அந்த வடதேசத்தை எம்பெருமான்கள் எல்லாரையும் ஸ்மரிச்சுண்டு, ஸ்லோகங்களினாலே ஸ்மரிச்சுண்டு, ஹிருதயத்தினாலே பாவிச்சுண்டு, தியானிச்சுண்டு, எல்லாருக்கும் மங்களாசாசனத்தை திருவேங்கடத்திலிருந்தே பண்ணிவிட்டு திருக்குழந்தை யசிகன் திருப்பி யாத்திரைய தெற்கு முகமாக ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்றா. அதுபோல எங்கே சேவிச்சுண்டு ரொம்ப திருவேங்கடமுடையானுக்கு பிறகு சுவாமி இந்த பக்கமா இங்கே தொண்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் திருவள்ளூர் திருவள்ளூரில் வீரராக பெருமாளை சேவிக்கணும்னு ஆழ்வாருடைய மங்களாசாசனமாச்சே. காசையாடையும் முடியோடி காதல் செய்தானவனோர் நாசமாக நம்பவல்ல நம்பினெம்பெருமான், வெய்ய நின்ற தொழிலுடவாறு விண்ணையுண்டான் இவன் என்று ஏச நின்ன எம்பெருமான் எங்கு பொருள் கிடந்தானே. திருவள்ளூரிலே இருக்கும் வைத்தியநாராயண பெருமாள் வீரராகவன் சொல்லும்படியான எம்பெருமான் ரொம்பவும் விசேஷமான பெருமாள். திருமலைக்கும் திருவேங்கடத்துக்கும் ஒரு பொருத்தம் உண்டு. திருமலைக்கும் திருவள்ளூருக்கும் ஒரு பொருத்தம் உண்டு, ரொம்ப அதிசயமான பொருத்தம். என்ன பொருத்தம்னா, திருமலையிலே இருக்கக்கூடிய அர்ச்சகால் உண்டே, அந்த அர்ச்சகாலுக்கு குலதெய்வம் யாருன்னா வீரராகவ பெருமாள் தான். இன்னும் சுவாமி எத்தனையோ பேருக்கு திருமலையும் பெருமான், அவ திருவேங்கடத்தை பெருமான் தானே குலதெய்வம். சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதாளுக்கு கூட திருவேங்கடத்தை பெருமான் தான் குலதெய்வம். அவ ஆராதிக்கிறது சிதம்பரம் நடராஜனையா இருக்கும், ஆனா அவளுடைய குல வழக்கப்படி குலதெய்வம் திருவேங்கடமுடையான் தான். இப்ப வேணா சில பேர் கொஞ்சம் மாத்திக்கிறா, நான் நடராஜனே குலதெய்வம்னு சொல்றேன். ஆனா இப்பவும் கூட சிதம்பரத்திலே நிறைய தீட்சிதாளுக்கு குலதெய்வம் திருவேங்கடமுடையான் என்பதனால அவ முதல்ல குழந்தைக்கு முடியறக்கிறதா இருந்தா திருவேங்கடமுடையானுக்கு தான் வந்து முடியறக்குவா. அப்படி பல பேருக்கு திருவேங்கடமுடையான், லட்சோபலட்சம் பேருக்கு திருவேங்கடமுடையான் குலதெய்வமா இருக்க, திருவேங்கடமுடையான ஆராதிக்கிற பெருவாளுக்கெல்லாம் அங்கே இருக்கிற அர்ச்சகாளுக்கெல்லாம் பிரதா வம்ச பரம்பரையாக ஆராதிக்கிற அர்ச்சகாளுக்கு வீரராகவ பெருமாள் தான் குலதெய்வம்னு சொல்லுவா. அந்த வீரராக பெருமாளை வந்து சேவிக்கிறாராம். சாலிகோத்திர மகர்ஷிக்காக வந்து சேவை சாதிக்கிற மூர்த்தி வைத்தியநாராயண பெருமாள்னு சொல்லுவா. தை அமாவாசையில அவதரிச்ச பெருமாள்ன்றதுனாலே அமாவாசை பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். அந்த க்ஷேத்திரத்துல அமாவாசைனா பண்டிகைன்னு சொல்லுவா. பிரதி அமாவாசையும் பண்டிகையும், மற்ற ஊர்ல எல்லாம் பிரதி அமாவாசையும் பித்ரு தினம்னு சொன்னா, அந்த ஊர்ல பிரதி அமாவாசையும் அது ஒரு தேவ தினம். அது அது பெருமாளுடைய அவதார விசேஷத்தினாலே எத்தம்பெட்ட க்ஷேத்திரம். அது வீரராக பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிக்கிறார். காஷையாடையும் ஒளியோடி காதல் செய்தானவனூர்னு காஷாயத்தை கொடுத்துட்டு வந்து ஒரு பெண்ணை பார்த்து, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, நீயும் என்ன ஆசைப்படேன்னு சொன்னானே இந்த நான் ராவணன், இப்படி காஷாயத்தை உடுத்தின்னு வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணுவானோ சுவாமி, அந்த உடைக்கு தகாத வார்த்தைகள்லாம் பேசினானே, அந்த அதர்மத்துக்காகவே அவனை ஒழிச்சு கட்டணும்னு பெருமாள் அந்த ராவணனை சம்ஹாரம் பண்ணினார்னு ஒரு ரீதியிலே அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். காஷையாடை மூடியோடை காதல் செய்தான் அவன் ஊரு நாசமாக நம்ப வல்லனம் வினம் பெறுவான். அப்படி இந்த காஷாயத்தை உடுத்தின்னு வந்து ஒரு பெண்ணை பார்த்து நான் ஒன்று ஆசைப்பட்டேன்னு சொன்னா அவன் எப்படி இருக்கலாம், அவன் இருந்த ஊரும் இருக்கக்கூடாதுன்னு சம்ஹாரம் பண்ணினார்னு அப்படி அனுபவிக்கப்படும்படியான அந்த ஸ்ரீராமன் இருந்தானே அந்த ராமனே. அப்புறம் வெண்ணையுண்டான் இவன் என்று ஏசனின் ரகம் பெறுவான். அடுத்த ஜென்மத்தில் அடுத்த அவதாரத்தில் வெண்ணையை சாப்பிட்டான்னு ஏச்சு பேச்செல்லாம் வாங்கின பெருமாளாம். அப்படின்னு சர்வஜேதாவாயிருந்து திரிலோக ஜேதாவாயிருந்த ராவண சம்ஹாரம் பண்ண பெருமாள் அவரே வாக்கும் வெண்ணெய் சாப்பிட்டான்னு சொல்லி வெண்ணெயை அதுக்காக வாக்கும் கெட்ட பேர் ஏச்சு பேச்செல்லாம் வாங்கி அதில் சந்தோஷப்பட்ட பெருமாள் இப்படி அந்த பரத்வமும் சௌலபியமும் விஞ்சி நிற்கும்படியான மூர்த்தியை ஒரு சேர பார்க்கணும்னா அந்த பரத்துவமும் சௌலபியமும் சேர கிடக்கணும் உண்டு, அதுதான் திரு எவ்வளவோர்னு சாதிக்கிறார். அதில் எனக்கு இனியனும் பெருமான் எவ்வளவு கிடந்தானே, அதனாலே அந்த இனிய இந்த அந்த பெருமாளை சேவிச்சுண்டாராம் திருவள்ளூர்லேயே மங்களாசாசனம் பண்ணிட்டு அடுத்ததாக திருவல்லிக்கேணி பார்த்தார்ஜி மங்களாசாசனம் பண்ணவராம். விற்பெருவிழமும் கஞ்சனும் மல்லும் வேழமும் வாகனும் வீழச் சென்றவன் தன்னை புறமெறி செய்த சிவன் ஒரு துயரு கலை தேவை. இந்த ஊரில் ரொம்ப விசேஷமாக ஒன்று இந்த திருவல்லிக்கேணியை பற்றி சாதிக்கச்சே திருமங்கை ஆழ்வார் ஒரு அதிசயமான ஒரு வார்த்தையை போட்டார். வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழும் யமுனிவர் விழுங்கன் கோதிலின் கனியை நந்தனாறு களிற்றை குவலயத்தோடு தொழுதேத்தும் ஆரிய யமுதை என்ன யாழுடையப்பனை ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழும் ஆடமாகமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. நல்ல குலஸ்திரீகள் அப்படியே ஸ்திரீ ரத்னங்களா நிறைஞ்சிருக்கும்படியான க்ஷேத்திரம் மாடமாக மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்த மயிலை திருவல்லிக்கேணி என்று சொல்லும்படியான இந்த க்ஷேத்திரம் பார்த்தசாரதியினுடைய கடாட்சத்தினாலே நித்யாபிவிருத்தி அடித்து அடைந்து கொண்டிருப்பதான க்ஷேத்திரமாச்சு. வைதிக ஸ்ரீ பொலியும் க்ஷேத்திரமானபடியாலே இந்த க்ஷேத்திரத்தை மங்களாசாசனம் பண்ணச்சே கலியன் ஒரு ஆச்சரியமான இந்த வார்த்தையை போட்டார். இங்கே எம்பெருமானிடத்திலே மூண்டிருப்பது பாகவதர்கள் மாத்திரமில்லை, பாகவதர் போலே பாகவத உத்தமைகள் நிறைந்திருக்கும்படியான ஸ்திரீ ரத்னங்கள் நிறைஞ்ச க்ஷேத்திரம்னு அந்த க்ஷேத்திரத்திலே வந்து எம்பெருமானை சேவிச்சுக்கிறார். இங்கே பார்த்தசாரதிக்கு முன்னாலே ரங்கநாத பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். தாளால் உலகம் அளந்த அசைவேகுள் வாழா கடந்தருளும் வைதிரவா நிலோதம் மந்தலைக்கும் ஆமையிலையும் ஆவல்லிக்கேணியான் ஐந்தளவாயி நாகத்தடையின்னு திருமணி ஆழ்வார். தாளால் உலகம் அளந்த அசைவேகுள் யாராவது பெருமாள் படுத்திருந்தார்னா ரங்கநாதன் படுத்திருந்தார்னா அவரிடத்துல போய் ஏன்பா படுத்துட்டுருக்க இவ்வளவு நாளா படுத்துட்டுருக்கேப்பா, என்னப்பா உன்னுடைய திருமேனிக்கு என்ன நோகம் வந்ததப்பா, ஏன் ஒரு அசையாம படுத்துட்டுருக்கே இப்படி ரொம்ப காலம் படுத்துட்டுருக்கேன்னு திருமணி ஆழ்வார் அந்த பெருமாளிடத்துல. அது படுத்துன்னு இருக்கிற பெருமாள் என்ன அவரிடத்துலேயே போய் ஏன்பா இப்படி படுத்துன்னு இருக்கேன்னு அவருக்கு கேட்குற வழக்கம் அது கேட்காம வரவெல்லாம் இருக்க முடியாது போல இருக்கு. நாகத்தணை குடந்தை வெக்கா திருகவுள் நாகத்தணை அரங்கம் பேரன்வில் நாகத்தணை வார்க்கடல் கிடக்கு மாதிரி நடுமாள். அந்த சயன திருக்கோலத்தில் இருக்கிற எம்பெருமானை பார்த்து சேவிக்கிறதுல ஊற்றம் அதிகமுடையவர் திருமணி ஆழ்வார்னுவா. அவர் இங்கே ரங்கநாதன மங்களாசாதனம் பண்ணுச்சு, ரங்கநாதன தாளாகல் உலகம் அளந்த அசவே கொல் என்ன உலகம் அளந்த அசைவோ, அதனால தான் உடம்புன்னு வந்து படுத்துட்டு இருக்கியான்னு கேட்குறார். அப்படி மங்களாசா அழ்வார் மங்களாசாதனம் பண்ணின மூர்த்திகள் நிறைஞ்ச க்ஷேத்திரம் இங்கே. அது இந்த க்ஷேத்திரத்திலே திருவல்லிக்கேணி எம்பெருமானை பற்றி க்ஷேத்திரத்திலே சொல்கிற பெருமை வார்த்தை ஒன்று உண்டு. ஆசூரி கேசவ சுவாமியாஜின்னு இருந்தாரே பாஷிகாருடைய திருத்தகப்பனார், அவருக்கு புத்திர சந்தானம் இல்லாமல் இருந்தபோது அந்த புத்திர சந்தானமான ஸ்ரீபாஷ்யகாரரை அனுகிரகிச்ச பெருமாள், அவருக்கு சந்தானாபிவிருத்தியை அனுகிரகிச்ச பெருமாள்னா பார்த்தசாரதி எம்பெருமான்னு சொல்கிற வழக்கம் உண்டு. இது க்ஷேத்திரத்திலே அந்த வார்த்தை உண்டு. இந்த எம்பெருமானை வந்து சேவிச்சு அந்த அனுகிரகத்தினால தான் அவருக்கு கேசவ சுவாமியாஜிக்கு ஆசூரி சேவையோ ஆசூரி கேசவ சோமயாஜின்னு சொல்லுவா. ஒரு வாரத்தை கூட சொல்லிட்டேன் நினைக்கிறேன், இல்லை அவர் திருநாமம் ஆசூரி கேசவ சுவாமியாஜின்னு திருநாமம் இருக்கு, ஹாரீத வம்சம், அந்த வம்சத்திலே தான் பாஷ்யக்காரருக்கு அவதாரம் இல்லையா, அந்த கேசவ சுவாமியாஜியினுடைய அவருக்கு அனுகிரகம் பண்ண பெருமாள் பார்த்தசாரதி பெருமாள்னு சொல்லுவார். அதுபோல பாஷ்யக்காரருக்கு கொடுத்த பெருமாள்னு சொன்னாலும் ரொம்ப விசேஷமான திவ்ய க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்திலே இவரை சேவிச்சுண்டார். இதற்கு பிறகு திருநீர்மலையிலே போய் சேவிச்சாராம். திருநீர்மலை க்ஷேத்திரத்தையும் ரொம்ப ரொம்ப விசுவாசமாக ரொம்ப பிரீதியோடு சேவிக்கிற காரணம் உண்டு. அங்கே திருநீர்மலையில் பெருமாள் ரங்கநாதன் தான் எழுதியிருக்கார். சில ரிஷிகள் ஆசைப்பட்டாலாம் ரங்கநாதனிடத்தில், ரங்கபிரபோ நீ சயனிச்சுருக்கியே, உன்னை சயனிச்சுக்கச்சே திருவாழியும் திருச்செங்கோடியும் சதுர்புஜத்தோட சேவிக்கணும்னு ஆசையாக இருக்கு, கொஞ்சம் காட்டேன்னாலாம். அப்போ திருவரங்கன் சொன்னாராம், இந்த க்ஷேத்திரத்தில் அந்த கதையெல்லாம் நடக்காதுன்னாராம். திருவரங்கனாக எழுந்தவள் இருக்கிற புர்ணமாகாலத்தின் கீழே இங்கே அந்த சேவை கொடுக்க முடியாது, இந்த சேவை இது இக்ஷ்வாகு மகாராஜா அவள்லாம் ஆராதிச்ச மூர்த்தி, இந்த மூர்த்தியை மாற்றி காண்பிக்க முடியாது. வேணும்னா இதே மூர்த்தியை நீ ஆசைப்பட முடியா, வேணும்னா நான் வேற ஒரு ஊர் சொல்கிறேன், அந்த ஊருக்கு வாரம், அங்கே சேவை சாதிக்கிறேன்னாராம். சரின்னா அந்த ரிஷி இங்கே வந்தாராம், திருநீர்மலைக்கு வந்தாராம், இங்கே சேவை சாதிச்சாராம் பெருமாள். சங்கசக்கரங்களோட சதுர்புஜத்தோட ரங்கநாதன் பிரதான திருநாமத்தோட நீர்மலையை சொல்ல முடியாது, ஒரே எங்கு பார்த்தாலும் ஜலப்பிரளயமாக இருக்கும், அதுக்கு மத்தியத்திலே இருக்கிற மலையாம் இது. இந்த காலத்தில் இங்கே மொத்தம் ஒரே ஜனசஞ்சாரமாக இது பெரிய டவுனாக இருக்குது, அப்படி இல்லை, அது பிராச்சீனத்திலே நீர்மலைன்னு அங்கே ஒரே ஜல வெள்ளமாக இருக்கும், அதுக்கு மத்தியத்திலே இந்த மலை கொஞ்சம் அது முகடு மாட்டம் வெளியிலே தெரியும், அந்த முகட்டின் மேலே பெருமாள் கோவில் பெருமாள் சன்னதி அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் எப்போவாவது நீர் வடியும், அந்த மாதிரி வடியும் கொஞ்சம் வடியும் திருப்பியும் நீராய் சூழ்ந்துக்கும். அதுபோல ஒரு சமயம் மொத்தமும் நீராய் போயிடுச்சு, கீழே பெருமாள் இருந்தாரா, அப்போ நீர்வண்ண பெருமாள்னு திருநாமம், அந்த பெருமாளுக்கு கீழே அந்த பெருமாள் கீழே இருக்கார், இந்த மலையை சுற்றி வெள்ளம். ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் எழுந்துள்ளும் போது இந்த மலையை சுற்றி இருந்த வெள்ளம் மலை உச்சி வரைக்கும் வந்துடுத்தான். அதில் கீழே நீர்வண்ண பெருமாள் கோவில் மறைஞ்சு போயிடுத்து, ஒரே வெள்ளமாக இருந்தது. கலியனுக்கு ரொம்ப ஏக்கமாக இருந்தது. பெருமாள் ஜலஸ்வபாவனவன், அந்த ஜலஸ்வபாவத்தையே தனக்கு திருநாமமாய் கொண்டு இருக்கிற பெருமாள் உண்டே, இங்கே அவரை போய் சேவிக்க வேண்டாமா? நீரும ஆழ்வாரும் திருமங்கை நம ஆழ்வார் அனுபவிக்கும் போது நீர்புறைவண்ணன் சீர்ச்சடகோபன்னர் எழுதலாயிரத்து ஓர்தலைவையேன்னார் ஓடும் புள்ளேரியில். பெருமாள் ஜலம் போல சுவாவத்துடையவர்னு ஒரு பாசுரத்திலே சாதிக்கிறார். அதுனா ஜலஸ்வபாவம் போல என்ன, ஜலம் எப்படி மேன்மை பாராது, விட்டால் இறங்கி எங்கேயாவது ஓடுறதுக்கு தானே பார்க்கும், அதுபோல பெருமாளுடைய சுவாவம் என்ன, தன்னுடைய மேர்மையை பார்க்காமல் இறங்கி இறங்கி வரணும்னு ஆசைப்படுறவன் இல்லையா, அதனாலே நீர்புறைய வண்ணன்னு சொல்றது. அப்படி அந்த சௌலபியத்தையே நோக்காவுடைய பெருமாள், அந்த சௌலபியத்தையே நோக்காவுடைய பெருமாள்னே திருநாமம் உண்ட எம்பெருமானுடைய எம்பெருமான அர்ச்சாமூர்த்தியை சேவிக்காம எப்படி போறது? ஒரு ஜலப்பிரளயமா இருக்கேன்னா, ஜலப்பிரளயமா இருந்தாலும் ஜலம் வடிஞ்சு அந்த மூர்த்தியை சேவிக்காம போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த க்ஷேத்திரத்துல அந்த ஜலம் சூழ்ந்திருந்ததான க்ஷேத்திரத்துக்கு அப்பாலே ஒரு மலை உண்டு, அந்த மலை மேலே காத்துட்டு இருந்தாராம். அதனால அந்த மலைக்கு இன்னைக்குமே அது திருமங்கை ஆழ்வார் மலைன்னு சொல்றது. அந்த மலையை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குவாரிக்கு விட்டு உடைச்சி எடுத்துட்டு இருக்கா. அந்த மலை அங்கு மலையிலே இருந்து கொண்டு திருநீர்மலை எம்பெருமான அல்ல நீர்வண்ண பெருமாளை சேவிக்கணும்னு காத்துட்டு இருந்தாராம். ஜலம் வடிஞ்சு நீர்வண்ண பெருமாள் கோயில் வெளியிலே தெரிய ஆரம்பிச்சு, அப்புறம் அந்த நீர்வண்ண பெருமாளை நந்தமங்கலாசாசனம் பண்ணி அதனால் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவண்ணோ நிறையழிந்தார் நிற்குமாறே என்று சாதிக்கிறார். அதுபோல காருவண்ண மடவன் காருவண்ணன் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடிக்கிணையும் கமலவண்ண பார்வண்ண மடவங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏறுவண்ண என் பேதை என் சொல் கேளாள் எம்பெருவான் திருவரங்கமிகே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போகேன் என்னும் இதுவண்ணோ நிறைகிழிந்தாறு நிற்குமாறே என்று திருநெடுந்தாண்டகத்திலே வாசனம் வைக்கிறார் நீர்வண்ணனுக்கு. அதனால நீர்வண்ண பெருமாளை சேவிச்சாராம். இந்த க்ஷேத்திரத்தில் இன்னொரு வார்த்தை சொல்றது உண்டு. வால்மீகி இந்த ஊருக்கு வந்தாராம், வந்தா மலையிலே ரங்கநாதன் எழுதியிருக்காருன்னு சொன்னாலாம். அப்படியா? நம்ம அயோத்தியாமூர்த்தி எழுதியிருக்காரா? அயோத்தியிலே பெருமாள் ரங்கநாதன் எழுந்தருள் இருந்தாரே, நம்ம ராமன் ஆராதிச்ச பெருமாளாச்சே, அந்த மூர்த்தி இங்கேயும் ஒருவர் உண்டோ அப்படின்னு ரங்கநாதன் சொன்ன உடனே ஆசையா எழுதினாராம். மலைக்கு போய் ரங்கநாதனை சேவிக்கிறார். அந்த சேவிச்சுட்டு ராமனுடைய ஞாபகம் வந்துடுத்து. ரங்கநாதன்னாலே கண்ணு அப்படியே ரொம்ப கண் கலங்கி சேவிப்பானே நம்ம ராமன். ரங்கநாதன் குலதெய்வமாச்சே, குலதெய்வத்தை கண் கலங்கி சேவிப்பானே நம்ம ராமன். ரங்கநாதன் வசத்தியா ராமன் வசத்தியான்னு சொன்னா, என் ராமன் தானே எனக்கு ரொம்ப இஷ்டம்னு நினைச்சுப்பாராம் வால்மீகி. அந்த ராமனை நினைச்சுண்டார். அதா பிரபு ராமா, உன்னை அந்த காலத்திலே சேவிச்சேன், அதுக்கப்புறம் உன்னை சேவிக்கல, உன்னை கண்ணால சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு ராமா, கண்ணெதிர வருவியா நீ அப்படின்னு கண் கலங்கி திருநீர்மலையிலிருந்து அழுத கண்ணோட இறங்கி வந்தாராம். அவர் இறங்கி வந்தா திருமலையை விட்டு திருநீர்மலையை விட்டு இறங்கி வந்தாராம். இறங்கி வந்தா மலையடிவாரத்துல அந்த வால்மீகியனுடைய அந்த பக்திக்கும் அவர்கள் கண் கலங்கி நின்று ராமா ராமான்னு நெஞ்சுருக சொல்லிட்டு வந்ததுக்குமாக அங்கே ராமன் வந்து சேவை சாதிச்சாராம். அதனால தான் கீழே ராமன் தான் எழுதியிருக்கார். கீழே திருநீர்மலையிலே ராமன் தான் மூர்த்தி. அங்கே ராமனை சேவிச்சா பிரபோ ராமா, என் ஆசைக்காக வந்து சேவை சாதிச்சு என்று இங்கேயே கொஞ்ச காலம் அந்த பெருமாளோட எழுந்தருள் இருந்து அந்த மூர்த்தியை சேவை சாதிச்ச இடம் ராமன் சேவை சாதி இடத்துல ராமனை பிரதிஷ்டை பண்ணி பெருமாள் அங்கேயும் சேவிச்சுட்டு போனார்னு சொல்லுவா. அதுபோல அந்த வால்மீகி அங்கே நீர்வண்ண பெருமாளான ராமனை அங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சார், அந்த பெருமாளை சேவிச்சுண்டார். அப்படி இதெல்லாம் எதற்காகனா, அந்த பெரியவாளுடைய யாத்திரையில பெருமாளை சேவிச்சார் பெருமாளை சேவிச்சார்னு க்ஷேத்திரத்தை மாத்திரம் சொல்லி அந்த க்ஷேத்திரத்துல இந்த பெருமாள் இருக்கார்னு சொல்றத விட என்ன பாவத்தோடே பெரியவாள் பெருமாளை சேவிக்கிறா, என்ன புராணத்துல என்ன வசனங்கள் உண்டு, ஆழ்வார்ஸ்ரீ சூக்தியில என்ன வசனங்கள் உண்டு, இன்னும் நம்ம ஆச்சாரியால் என்ன மாதிரி அனுபவிச்சிருக்கான்ற அனுபவத்தோடே அந்த மூர்த்தியை சேவிக்கிறது பெரியவாளுடைய வழக்கம். அதனால இந்த மாதிரியான பாவங்கள் நிறைஞ்சிருந்து பெரியவாள் பெருமாள் மங்களாசாசனம் பண்ற வழக்கம்ன்றத கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு, அதனால தான் திருக்குடந்த தேசியனுடைய திவ்ய சரித்திரத்தை சொல்லிட்டு வரச்சே, இந்த திருக்குடந்த தேசியனுடைய திவ்ய யாத்திரையை பத்தி சொல்லச்சே, அந்தந்த மூர்த்திகளுடைய விசேஷத்தையும் கொஞ்சம் நினைச்சுண்டு சொல்லிட்டு வரேன். அதில் அங்கே பெருமாளை சேவிச்சுண்டார் திருநீர்மலையிலே நீர்வண்ண பெருமாளை. அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டார். ரொம்ப தேசிகனுக்கு இஷ்டமான க்ஷேத்திரம், ரொம்ப பெரியவாள் நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டு வசித்த க்ஷேத்திரம். இதுக்கப்புறம் உழுத்தூர் ஆண்டவனை பற்றி சொல்ல போகிறோம். அவரும் கூட நம்முடைய தேசிகனுடைய க்ஷேத்திரம் அபிமான க்ஷேத்திரமாச்சேன்னு திருவேந்திரபுரத்தில் ஒரு வருஷத்துக்கு மேலாக எழுந்திருந்தார்னு சொல்லுவா. அந்த மாதிரியான அகீந்திரபுர க்ஷேத்திரத்துக்கு எழுதினாராம். தேசிகனுடைய அபிமான க்ஷேத்திரம், தேசிகனை இந்த உலகுக்கு தேசிகன் ஆக்கி கொடுத்த க்ஷேத்திரம்னு சொல்லணும். இங்கத்தானே ஹைகிரீவ பெருமாள் தேசிகனுக்கு சாட்சா்காரமாகி தேசிகனை இந்த வேதாந்த சித்தாந்த பிரவர்த்தனம் பண்ண வேணும்னு அவருக்கு விசேஷமான நியமனம் கொடுத்து தேசிகனை தேசிகன் ஆக்கின பெருமாள் ஆனபடியினால் அங்கே இருக்கிற க்ஷேத்திரமூர்த்தி விசேஷம். அதனால் இது அந்த க்ஷேத்திரத்துக்கு எழுந்தொள்ளினாராம். மகேந்திரபுர க்ஷேத்திரத்துக்கு என் வடிவழகு மறவாதாரு பிறவாதாரே, தேவநாத பெருமாளை மங்களாசாசனம் பண்ணின தேசியம் சாதிக்கிறார். வாஹீந்திரவரநாதா தேவநாதா, உன்னுடையதான சௌந்தரியத்தை சேவிச்சவாளுக்கு திருப்பியும் இனிமேல் பிறக்க வேணும்ன்ற அவசியம் கட்டாயம் கிடையாதே என்றார். அப்படியான ஆச்சரியமான க்ஷேத்திரம் திருவேந்திரபுர க்ஷேத்திரம். சுவாமி தேசியம் சாதித்த போது இந்த எம்பெருமானுடைய திருவடி பிரபாவம் உண்டே, இந்த திருவடி பிரபாவம் ஒன்றுமே போதும். எப்போ எம்பெருமானுடைய திருவடியை தியானம் பண்ணணும்னா எந்த மாதிரியாக தியானம் பண்ணலாம்னு ஒரு பாசுரத்தினாலே சாதிக்கிறார் பாருங்க. உருமதியன்பர் உலங்க வந்தனா உலகமடங்க வளந்தளந்தனா ஒரு சடையொன்று அகங்கை தந்தனா உலகபடங்கள் அரங்கு கொண்டனா தரும உயர்ந்ததிதென்ற நின்றனா தரும நிறந்த திசைந்து சென்றனா சகடமுடைந்து கலங்கமென்றனா தமர்களருந்து மருந்திதென்பனா திருமகள் செய்ய கரங்களொந்தினா திகழ் துளவுந்து மணங்கமந்தனா சிறுமணி குண்ட சிலம் விளங்கினா சிலைதனிலந்தோர் அணங்குமுந்தனா அருமறையந்தமந்த பண்பினாயன் முடிதன்னில் அமந்து எந்தனா அருள் தரவெண்ணி ஐந்தை வந்தனா அடியவர் நெய்யர் மலர்பதங்களே. அந்த திருவடி அனுசந்தானம் பண்ணுச்சே, அந்த திருவடியிலே இருக்கிற அந்த பக்தி பிரவாகத்தினாலே இந்த திருவடியினுடைய திவ்ய சரித்திரங்களையும் தெய்வ வைபவங்களையும் புருகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தானான்னு சொல்லுவார். அது நம்ம நம்மாழ்வார் ஆசைப்பட்ட க்ஷேத்திரமாச்சு, அது அந்த திருவடியாச்சே. அது நம்மாழ்வார் திருவடி நிறுவனத்தை மங்களாசாதனம் பண்ணலை, ஒரு ஆசையினாலே வாய் தவறி சொல்லிட்டேன். நம்மாழ்வார் திருவடியை அப்படி ஆசைப்படுவாரே என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அது மாதிரியாக அது சுவாமி தேசிகன் ஈடுபட்ட க்ஷேத்திரம், தேசிகன தேசிகனாக்கியன க்ஷேத்திரம், ஹைகிரீவ அவத் இங்கே சாட்சாத்காரம். அப்புள்ளார் சுவாமி தேசிகனுக்கு கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணிவிட்டு, இந்த கருட மந்திரத்தை வச்சுண்டு நீ போய் திருவேந்திரபுர க்ஷேத்திரத்தில் போய் ஜபம் பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும்னு அனுகிரகம் பண்ணார். அப்புறம் அப்புள்ளாருடைய அப்புள்ளாரோட தான் கூட இருந்தார். அப்புள்ளார் திருநாட்டுக்கு பிறகு ஆச்சாரியனையே நினைச்சுட்டு நமக்கு ஆச்சாரியன் ஒரு வார்த்தை சொன்னாரே, அந்த வார்த்தையை நாம் நிறைவேற்றணுமாச்சு. ஆச்சாரியன் வார்த்தையிலே நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் இருக்குமாச்சு அப்படின்னு திருவிழப்பட்டுண்டார். அதனாலே காஞ்சிபுர க்ஷேத்திரத்தை விட்டுட்டு சுமார் ஒரு 20 திருநட்சத்திரத்துக்கு மேலே, அதுமாதிரி 25 வயசு திருநட்சத்திரமா இருக்கலாம்னு நினைக்கிறா சொல்றா. அப்போ காஞ்சிபுர க்ஷேத்திரத்திலிருந்து தம்முடைய தேவிகளோட இங்கே எழுநாராம் சுவாமி தேசிகன் வெள்ளி இங்கே தேவநாதனை சேவிச்சுண்டு ஆச்சாரியன் உபதேசிச்சது உண்டு. இந்த மந்திரம் கருட மந்திரம், ஆச்சாரியன் சொன்னபடி நாம் நியமத்தோட கருட மந்திரத்தை இங்கே ஜபிச்சுட்டுருக்கலாம்னு ஆச்சாரியர் என்ன உத்தரவு என்ன திருவுள்ளமா சொன்னார்னு தெரியாது. ஆச்சாரியன் வார்த்தையே கேட்கணும், அது நிச்சயமா நமக்கு எல்லா ஸ்ரேயஸும் உண்டு என்று அபிப்பிராயத்தோட இங்க கருட மந்திரத்தை ஜபிச்சுன்றதா கருடன் பிரத்யக்ஷமாகி அவர் சுவாமிக்கு ஹைகிரீவ மூர்த்தியையும் ஹைகிரீவ மந்திரத்தையும் உபதேசம் பண்ணாராம். அதான் விசேஷம், ஹைகிரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணாருன்னு சொல்லுவா. அந்த ஹைகிரீவ மந்திரத்தை இங்கே மீண்டும் சுவாமி ஜபிச்சுட்டுருக்கச்சு ஹைகிரீவனே இவருக்கு சாட்சாத்காரமாகி வேதாந்த சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ண கடவீர்னு அனுகிரகம் பண்ணார்னு. அப்படி விசேஷமான ஸ்தலம் சுவாமி தேசிகனுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அபிமானமான க்ஷேத்திரம். அதனாலே தேவநாதனிடத்திலே ரொம்ப வியாமோகிச்சு தாய் சங்கமலவல்லித்தாரையும் தேவநாதனையும் சேர்த்து சேவிச்சுண்டு ரொம்ப காலம் இங்கே எழுதியிருந்தார்னு சொல்கிறா. அப்போ இந்த தேசிகனுடைய சரித்திரங்களிலே ரொம்ப பின்னி படைஞ்ச க்ஷேத்திரம் பரமதபங்கம்னு ஆச்சரியமா சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷியத்தினுடைய அத ஒரு மணிப்பிரவாள கிரந்தம்னு சொல்லலாம். அந்த மாதிரியாக அது பரமதபங்கம்னு சமஸ்த மதங்களையும் நிரசிச்சு கொண்டு ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்னு ஸ்தாபிக்கிறதான கிரந்தம் உண்டு. அந்த கிரந்தத்தை இங்கே தான் ஆரம்பித்தார், இங்கே தான் இங்கே தான் சாதிச்சார் சுவாமி. அந்த பரமதபங்கமே இங்கே தான் நடந்ததுன்னு சொல்கிறா. எல்லா மதங்களையும் சேர்த்து வாதத்திலே ஜெயிச்சு அப்புறம் ஜெயிச்சதான பிரகாரம் என்னன்றதைத்தான் பட்டோலப்படுத்தினார் என்றும் சொல்லுவா. அதனால திருவேந்திரபு க்ஷேத்திரம் அதிலே தேசிகன் மற்ற எம்பெருமான்களை சேவிக்கச்சே மற்ற எம்பெருமான தேசிகன் தேசிகனாயிருந்து சேவிச்சா இங்கே திருவேந்திரபுரத்திலே தேவநாதனை சேவிக்கச்சே தேசிகன் நாயகி ஆயிடுவார்னு சொல்றா. தேசிகன் அந்த மாதிரி தேசிகனையும் பெண்ணுடை உடுக்கும்படியாக பண்ணி வைத்து நாயிகா பாவத்திலே அனுபவிக்க பண்ணி வைத்த பெருமாக்கம் தேவநாதன் என்று இந்த அழகெல்லாம் நவமணி மாலையிலே பார்க்கலாம். அதே போல அச்சுத சதகத்திலேயும் சில ஸ்லோகங்களிலே பார்க்கலாம். நிக்கித்தோமி அகையி நிபுணேகி துமம்மினாக காருணியேகிம் தேதுகதட்டு உணவியே நுகயம் நயசச்சா வரது அபானபரம். சில பேர் விசாரிப்பா தேசிகனுக்கு ஸ்வனிஷ்டையாச்சா ஆச்சாரிய நிஷ்டையாச்சான்னு ஒரு கேள்வி. தேசிகனுக்கு ஸ்வனிஷ்டையாச்சு அப்படின்னு சில ஆச்சாரியால் நிர்வகிக்கிறது உண்டு, சில ஆச்சாரியால் சொல்கிறது உண்டு தேசிகனுக்கு ஆச்சாரிய நிஷ்டை தான் ஆச்சு அப்படில்லாது தான் சுவாமி தேசிகனுக்கு பரணியாசம் பண்ணி வச்சார் தேவ பெருமாள் இடத்துல அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. தேசிகனுக்கு ஆச்சாரிய நிஷ்டை தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே அச்சுத சதகத்தில் இங்கே ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் சுவாமி. நிக்கித்வம் யாகி நிபுணேகி துமம் மீனாக காரூணியேகிம் சேதுரதட்டூணபியே நிகுயம் நயதஜரது அபானபரம். பிரபோ, உம்மிடத்திலே எங்க ஆச்சாரியாள் என்ன ஒப்படைச்சா, அவள் சரணாகதி சாஸ்திரத்திலே ரொம்ப சூறாளவா, ரொம்ப நிபுணாளவா, அதனால அந்த பிரபத்தி என்கிறதா அனுஷ்டானத்தை பண்ணி வைக்கிறதுலே ரொம்ப நிபுணர்களா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களாலே உன்னிடத்திலே நான் ஒப்படைக்கப்பட்டேன். அதனால நிச்சயமா என்னுடைய ஆத்மாவை நீ சுவீகரிச்சுதானே ஆகணும் அப்படின்னு கேட்கிறார். ஆனா அப்புள்ளார் திருவேந்திரபுரத்திலே வந்து சரணாகதி பண்ணி வச்சார்னு அர்த்தம் கிடையாது. எம்பெருமானிடத்திலே பண்ணி வச்சார், அதை வரதனிடத்திலே பண்ணி வச்சார். வரதனுக்கும் தேவநாதனுக்கும் ஒன்றும் வித்தியாசம் பார்க்கிறவர் கிடையாது தேசிகன். சில பேர் அந்தந்த க்ஷேத்திரவாதிகளா இருக்கிறவா அர்ச்சாமூர்த்திகளிலே கூட வித்தியாசம் பார்க்கறது உண்டு. அந்த மூர்த்தி வேற, இந்த மூர்த்தி வேற அப்படின்னு அபிமானத்தினாலே, அபிமான விசேஷத்தினாலே அர்ச்சாமூர்த்திகளிலே கூட ஆழ்வார் பாடினவங்க, திவ்யதேச க்ஷேத்திரங்களிலே கூட ஆச்சாரியால் அபிமானிச்ச க்ஷேத்திரத்தில கூட பிரிச்சு பார்க்கறது உண்டு. அது அபிமான விசேஷம், அது தவறுன்னு சொல்ல மாட்டா பிரிவா. அதான் சுவாமி தேசிகன் அந்த மாதிரி அவர் பிரித்து பார்க்குறவர் கிடையாது. பெரியவா சொல்கிற வார்த்தை நம்ம சித்தாந்தம் விசிட்டாத்வைதமே ஒழிய அர்ச்சாமூர்த்திகளை பொறுத்த வரைக்கும் அத்வைத்தம் அப்படின்வா. என்ன அத்வைத்தம் தான், எல்லா மூர்த்திகளும் ஒன்று தான். அத்வைத சித்தாந்தத்தில் எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிற வழக்கமோ இல்லையோ. அதே போல் அர்ச்சாமூர்த்திகள்னு பார்த்தா 108 திவ்யதேசத்தில் இருக்கிற மூர்த்திகள் யாராக இருந்தாலும், இன்னும் அபிமான க்ஷேத்திரத்தில் இருக்கிறவளாக இருந்தாலும் சரி, எந்த கிராமத்தில் இருந்த அர்ச்சாமூர்த்திகளாக இருந்தாலும், எல்லா மூர்த்திகளும் சாட்சாத் ஒரே பெருமாள் தான். ஒன்றும் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எப்படி துவாரகையிலே கண்ணன் எழுந்தருள் இருந்தபோது 16,000 மகிஷிகளுக்கும் 16,000 கண்ணனாக எழுந்தருள் இருந்தாலும் கண்ணன் வெவ்வேறையா, ஒரே கண்ணன் தானே எல்லா திருமாளிகையிலையும் இருந்தாராம். நாரதர் துவாரகைக்கு போன போது கண்ணனை பார்க்கணும்னு ஒரு திருமாளிகையாக போனால் எல்லா திருமாளிகளையும் கண்ணன் இருந்தாராம். எல்லா திருமாளிகளும் இருக்கிற கண்ணன் இன்னொரு திருமாளிகளில் இருக்கிற கண்ணன் என்று காட்டிக்கவே காட்டிக்காம இந்தந்த திருமாளிகளே புது புது கண்ணன் மாதிரியே பேசினாராம். அந்த அந்த என்ன சுவாமி உண்மைதான் காத்தால உண்மையே அந்த ஆத்துல நான் பார்த்தேனே, என் காத்துக்கு வந்திருந்தீரே அப்படின்லாம் இல்லை. இந்த ஆத்துக்கு வந்தால் இந்த ஆத்துல இப்போதான் புதுசாக பார்க்குற மாதிரி பேசிகிட்டு இருந்தாராம் நாரதரோட. அதுபோல எல்லா திவ்யதேசத்தில் இருக்கிற எம்பெருமாளும் அந்தந்த க்ஷேத்திரத்திற்கே உரிய பெருமாள் போலே வைபவத்தோடு எழுந்தவர்கள் இருந்து பக்தர்களும் ஆராதிக்கிறார். ஆனால் கண்ணன் 16,108 கண்ணனும் ஒரே கண்ணன் போலத்தான். அர்ச்சாமூர்த்திகள் எல்லாரும் ஒரே மாதிரியான மூர்த்திகள் என்பதுனா ஒரே மூர்த்திகள் தான். திருவுள்ளத்தோட தேவநாதனிடத்திலே அனுசந்தானம் பண்ணும்போது, தேவநாதா உன்னிடத்திலே சரணாகதியிலே நிபுணர்களாக இருக்கக்கூடிய நம்ம ஆச்சாரியால் இந்த ஆத்மாவை சமர்ப்பிச்சாலோ இல்லையோ, அதனாலே இந்த ஆத்மாவை நீ நிச்சயமா எத்துண்டு தானே ஆகணும், ஏத்துக்கோ அப்படின்னு கேட்கிறார். இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற விஷயம் என்ன, முக்கிய விஷயம் என்ன, இப்படி ஆச்சாரியாளாலே சமர்ப்பிக்கப்பட்டதான ஆத்மா என்னுடையது என்று சுவாமி தேசிகன் தன்னுடையதான திருவாக்கினாலேயே சாதிச்சிருக்கிறதுனால சுவாமி தேசிகனுக்கு ஆச்சாரிய நிஷ்டையாகத்தான் ஆச்சு, அப்புள்ளார் அப்படி செஞ்சு வச்சார் என்று சொல்றதுக்கும் இந்த ஸ்லோகம் பிரமாணமா இருக்கு. அதனால மற்ற இடங்களிலும் சில வார்த்தைகள் உண்டு, ஆனால் அதெல்லாம் அது சரணாகதி சாஸ்திரத்தை மூதலிக்க வந்த ஸ்தோத்திரங்களான அப்படினால அதெல்லாம் கூட இந்த இடத்துல இங்கிற நிக்கித்துவம் யகினி அச்சுத சர்க்கத்திலே இருக்கிற ஸ்லோகத்துல இந்த மாதிரி நிர்ணயம் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கு. அதனாலே சுவாமி தேசிகனுக்குமே கூட ஆச்சாரிய நிட்டையாகத்தான் ஆச்சு சரணாகதி என்று சொல்லலாம். சுவாமி தேசிகனுடைய இட்டமான இந்த மூர்த்தியை திருவேந்திரபுரத்திலே சேவிச்சுண்டார். அடுத்து இந்த மூர்த்தியை அடுத்த க்ஷேத்திரத்துக்கு புறப்படுத்து திருக்குடந்தை மார்க்கமாக அது வழியிலே திருச்சித்திரகூடம், அங்கே தேசிகனை முக்கியமாக அது ரொம்ப விசேஷமாச்சே, அதை அவசியம் சொல்லணுமாச்சே. அங்கே தேசிகனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் உண்டே திருவேந்திரபுரத்தில். அந்த தேசிகனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் சுவாமி தேசிகனே அவருடைய அவருக்கு சர்வதந்திர சுதந்திரன்னா தேசியம் தன்னை போல விக்கிரகம் கூட பண்ணுறதுக்கு அவருக்கு சக்தி உண்டான்னு ஒரு சில்பி வந்து பரீட்சை பண்ணபோது சுவாமி தேசிகன் தன்னை போலயே மெழுகினாலே ஒரு விக்கிரகம் பண்ணி காட்ட அந்த மெழுகையே வச்சுக்கொண்டு அது சுவாமி தேசிகன் முன்னாலேயே அவருக்கு முன்னாலேயே அந்த விக்கிரகத்தை வார்த்து கொடுத்தான் அந்த சில்பி. என்று சொல்வாளே அந்த விக்கிரகமாச்சுன்னா சுவாமி தேசிகனே கடாட்சிச்ச சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகனே நிர்மாணிச்ச விக்கிரகம்னு சொல்லுவா. அந்த அந்த எம்பெருமான தேசிகன் திருமேனியை திவ்ய திருமேனியை சேவிச்சுண்டு அடுத்தது திருச்சித்திரகூடத்திலே கோவிந்தராஜனை சேவிச்சுண்டார். திருச்சித்திரகூடத்தில் கோவிந்தராஜனை சேவிக்கச்சே சொல்லுவா, திருச்சித்திரகூடத்தில் யார் சபாபதினுவா. சபாபதின்னு சொன்னால், சபாபதின்னு சொன்னால் சபைக்கு தலைவராக இருந்தால் சபாபதி, சபையிலேயே டான்ஸ் பண்ணுறவாள் சபாபதின்னு சொல்கிற வழக்கம் இல்லை. அதனால் திருச்சித்திரகூடத்திலே அங்கே நடனம் ஆடுறவர் யார், நடராஜன். அவர் அவர் அந்த சபையிலே வந்து நடனம் ஆடுறார். கோவிந்தராஜ பெருமாள் முன்னாடி நடனம் ஆடி காட்டுறார். அவர் என் நடனம் வசதியாக இருக்கான்னு சொல்லும்னு கேட்டு காட்டி ஆடி ஆடி காட்டுறார். அதனால் சபாபதின்னு அங்கே நடராஜனுக்கு இப்பொழுது பேர் வந்தாலும் உண்மையிலே யார் சபாபதின்னா திருச்சி பெருமாள், கோவிந்தராஜ பெருமாள் தான் நிஜம் சபாபதின்னு அந்த க்ஷேத்திரத்திலே அவ அனுபவிக்கிறது வழக்கம். அது அதில் அந்த க்ஷேத்திரத்திலே பார்த்தேன்னா சாதாரணமாக ஒரு பெருமாள் சன்னதி இருந்தால் பெருமாள் சன்னதிக்கு ஈசான்ய திக்கில் தான் சிவனை பிரதிஷ்டை பண்ணுவா. அது ஊர் எல்லையிலே பிரதிஷ்டை பண்ணுறதா இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவா. அதே போல தான் இங்கேயும் கோவிந்தராஜ பெருமாள் தான் பிரதான மூர்த்தி. பிராச்சீனத்தில் அப்படி இருந்தது, பின்னாடி சோழ தேசம் ரொம்ப சைவ வெறி பிடிச்ச போது மாத்திட்டா. அப்பவும் கூட அங்கே ஒரு சின்ன மூர்த்தியா பெருமாளுடைய ஈசான்ய மூலையில, ஈசான்ய மூலைன்னா வடகிழக்கு மூலைன்னு சொல்றது, நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாளே, அந்த ஈசான்ய மூலையில சின்ன மூர்த்தியா அந்த 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 நடராஜ மூர்த்தி, அந்த மூர்த்திக்கு தான் கோவில் பெருசு பெருசா பெருசு பெருசா கட்டி கடைசியில கோவிந்தராஜ பெருமாள் கோவிலையும் சேர்த்து மொத்தமா கட்டி அதை மொத்தம் நடராஜர் கோவில்னே ஆக்கிட்டா. அது சைவாளுடைய பலத்தினாலே ஆக்கிட்டா. ஆனால் இன்னமும் கூட அது பெருமாளுடையதான ஈசான்ய மூலையில் இருக்கிற மித்தம்னு இருக்கு. அந்த மித்தத்து அந்த மித்தத்தில் தான் நடராஜர் சன்னதியும் இருக்கு அங்கே. அதனால சபாபதியாக இருந்தவர் கோவிந்தராஜ பெருமாள் தான். கோவிந்தராஜ பெருமாளை சேவிச்சுண்டார். அடுத்தது அங்கிருந்து திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சுட்டு தேரெழுந்தூருக்கு எழுந்தாராம். தேரெழுந்தூரில் ஆமர் உயப்பனாச்சே திருமங்கை ஆழ்வார் தொடர்ந்து 40 பாசுரம் பாடின பெருமாள் ஆமரியப்பனை சேவிச்சுண்டார். ஆமரியப்பனுக்கு வேணா ரொம்ப பிடிக்கும். உபரிச்சரவசுன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் ஆகாசத்திலேயே போவான், பிளேனில் போவான். அப்போ போச்சு அவன் பிளேன் விழுந்துடுத்து. எங்கன்னா இங்கே தான் தேரேந்தூர் பக்கத்தில் விழுந்துடுத்து. அது ஏற்கனவே அந்த மாதிரி அவனுக்கு தேர் உருவாடி விழுந்துடும்னு அவன் தேவதைகள் அவனுக்கு சபிச்சிருக்கா, அதனாலே விழுந்துடுத்து. அதான் விழுந்தா அந்த க்ஷேத்திரத்தை விட்டு தேர் கிளம்பலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த தேர் இப்படி கிளம்ப மாட்டேங்கிறதேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அப்போ அங்கே ஒரு ரிஷி இருந்தார். அவர் சொன்னார், என்னப்பா உன்னுடைய பிளேன் கிளம்பலையா, உன் பிளேன் கிளம்புறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் கேளு. இப்படியே போனால் இங்கே பக்கத்துலேயே ஒரு ஒரு மைலில் ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான், மாடு மேய்ச்சுட்டு இருப்பான், அவனை போய் கேளு அப்படின்னா. பிளேன் கிளம்புறதுக்கு மாடு மேய்க்கிற பையனையா கேட்பா அப்படின்னு யோசிச்சான் அவன். இருந்தாலும் இந்த பெரியவர் சொல்கிறார், அதனாலே போய் கேட்கலாம்னு அந்த மாடு மேய்க்கிற பையனை போய் தேடிட்டு போகிறான். மாடு மேய்க்கிற பையனை போய் கேட்டால், என் பிளேன் கிளம்பணும்பா, உன்னை தான் பார்க்க சொன்னார் அந்த பெரியவர் அப்படின்னா. கொஞ்சம் அலட்சியமாக இருந்தான் இவன் ராஜா. இந்த மாடு மேய்க்கிற பையன் என்ன பண்ணிட போகிறானோன்னு அவனுக்கு ஒரு அலட்சியம். அந்த மாடு மேய்க்கிற பையன் சின்ன குழந்தைன்னு அவன் சொன்னான், எனக்கு நிறைய வெண்ணெய் பிடிக்கும், எனக்கு வெண்ணெய் கொடுத்தியானா உன் தேரை கிளப்பி விட்றேன்னா. வெண்ணெய் தானே வேணும், எவ்வளோ வெண்ணெய் வேணால் கொடுக்குறேன் அப்படின்னா. அப்படியா, எனக்கு 1000 கிண்ணியில் வெண்ணெய் கொடு அப்படின்னா. 1000 கிண்ணி என்னை எவ்வளோ வேணால் கொடுக்குறேன், என்னால் முடியாதா. ராஜாவாக இருந்து பூமண்டல அதிபதி, உபரிச்சரபசுன்னா பூ சக்கரவர்த்தி அவன், வெண்ணையாக வர வைத்து தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு அகங்காரத்தினால தோபார் தோ அடுத்த வேலையில் கொண்டு வந்து வச்சுட்றேன், என் பிள்ளைனை கிளப்பி தந்துடும் நீ அப்படின்னு பேரம் பேசினான். ஆஹா, நீ அண்ணையை கொண்டு வந்து வை, நான் உனக்கு பிளேனை கிளப்பி கொடுத்துட்றேன்னாராம் பெருமாள். அந்த பெருமாள் அந்த குழந்தை பெருமாள் தான் இந்த வெண்ணையை கொண்டு வந்து வச்சான். வெண்ணையை கொண்டு வந்து வச்சா எவ்வளோ வெண்ணையை கொண்டு வந்து சேர்த்துனாலும் பார்த்தா 999 பாத்திரம்தான் ரொம்ப இருக்குது. இந்த 1000வது பாத்திரம் போ ரொம்பவே மாட்டேங்குது. எத்தனை பார்த்தான், இவ்வளோ வெண்ணெய் கொண்டு வந்தோம், எவ்வளோ சேர்த்தாலும் என்னவோ தெரியல, ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரம் வெண்ணெய் போற மாட்டேங்கிறதேன்னு பார்த்தான். என்ன பண்ணலான்னு பார்த்தான். சரி, வேறு ஒன்றும் இல்லை, சாதாரணமாக வெண்ணெயை வாழலை போட்டு மூடி தானே சம வைக்க வைக்கிற வழக்கம், அதுதான் ஆயிரம், அந்த ஆயிரமாவது பாத்திரத்தை இந்த 999 பாத்திரத்துக்கு நடுவில் வச்சு ஜலத்தை வச்சு முடிப்பிட்டோம். மூடி என்ன பிளேன் கிளம்பணும், எவ்வளவு பண்ணாலும் என்ன மாயையோ தெரியல, ஏதோ தெய்வம் தடுக்கிறது. அதனால என்ன 999 வெண்ணெய் பாத்திரத்தில் வெண்ணெய் சாப்பிட்டா போறாதா இந்த பையனுக்குன்னு அந்த வெண்ணெயை கொண்டு வந்து வச்சுட்டான், மூடி வச்சுட்டான். இந்த பையனுக்கு போய் கூப்பிட்டு வந்தான், டேய் பையா இங்கே வா, உன்னை கேட்டபடி வச்சுட்டேன், 1000 பாத்திரத்தில் வெண்ணெய் இருக்கு, கலப்பு பிளேனே அப்படின்னா. உடனே அவன் சொன்னான், 1000 பாத்திரத்தில் இருக்கான், நான் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை. சரிதான் செக் பண்ணான், ஒவ்வொரு பாத்திரமா இலையை எடுத்து பார்த்தா எல்லா பாத்திரத்துலேயும் ஜலந்தான் இருக்கு, ஒரு பாத்திரத்துலாம் வெண்ணெய் இருக்கு. என்ன ஏமாத்திட்ட என்னன்னா, தகைச்சு போய் நின்றுட்டான் அந்த உபரிச்சர பசு. இத்தனை பாத்திரத்தில் வெண்ணெய் வச்சோம், எந்த பாத்திரத்தில் வெண்ணெய் வைக்கலையோ அதில் மாத்திரம் வெண்ணெய் இருக்குது, மற்றதெல்லாம் ஜலமாக இருக்குது. இது என்ன ஏமாத்து வேலைன்னு தெரியலையே, நான் இவனை ஏமாத்தா பார்த்தா அவன் என்னை ஏமாத்திட்டானே, இந்த மாதிரியான பிரபாவம் எல்லாம் யாருக்கு உண்டு என்று அந்த பிள்ளைய பார்த்தான். அந்த பிள்ளையனிடத்துல, அப்பா குழந்தை, நான் யாரோ தெரியல, நான் உன்னை ஏமாத்தலான்னு நினச்சேன். அந்த மகரிஷியே சொன்னார், உன்னால் பிள்ளையனை கலப்ப முடியும்னு சொன்னார், நீ பெரிய பிரபாவசாலின்னு தெரியாமல் உன்னை போய் ஏமாத்தனேன்னு சொல்லி அவன் காலில் விழுந்தானா, அங்கேயே பெருமாள் கண்ணனாக சேவை சாதிச்சாராம், அவர் தான் ஆமரு ஐயப்பன்னு சொல்லுவா. ஆமரு வினரையுமே தாமரது கோமான் மணி அழுந்தோர் நின்றானுக்கு இன்றே சென்று நீ மருவி அஞ்சாதே நின்று ஒரு மாது நின்ந்தாள் என்று இரையே இயம்பிக்கானே. தாமரு ஐயப்பன உபரிச்சரவசம் அங்கே சேவிச்சான்னு சொல்லுவா. அந்த மாதிரி வெண்ணெய் சாப்பிட்றதுல ஆசையுடைய பெருமாளாயும், சௌலபியத்தினுடைய பக்தர்களிடத்தில் விளையாடக்கூடிய பெருமாளாயும், எல்லா ஆசிரிதாலும் வந்தால் சேவை சாதிக்கணும்னு அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் கம்பீரமாக எழுந்தில் இருக்கக்கூடிய இந்த மூர்த்தி கையில் அப்படி ஜம்முன்னு சங்கம் சக்கரமும் ஏந்தி கொண்டு பெரிய வில்லோடைய மூலமூர்த்தி வள்ளி கவச்சத்தோடு இப்போ சேவை சாதிக்கிறார். சேவிச்சான்னா இந்த மூர்த்தியை சேவிச்சா விட்டு இந்த மூர்த்தியை விட்டு கண்ணு அகலாதுன்னு சொல்ல முடியாத சௌந்தர்யத்தோடு எழுந்துள்ள இருக்கிற பெருமாள் பஞ்சாயுதங்களோட கையில பெரிய வில்லோட கூட அப்படியே ஜம்முன்னு பெருமாள் கம்பீரமாக பரமசுந்தரனாய் எழுந்துள்ள இருக்கும் ஆமரவியப்பன். ஆமரவியப்பனை மங்களாசாசனம் பண்ணிட்டார். அப்புறம் திருப்பியும் எவ்வளவு எந்த பெருமாளை சேவிச்சாலும் திருக்குடந்தை ஆறாவது ஆழ்வான சேவிச்ச திருப்தி வருமோ என்ற ஆசையோடைய திருப்பதியும் ஆறாவது ஆழ்வானிடத்திலே வந்து நெடுநாள் பெரிஞ்சிருந்த மூர்த்தியை ரொம்பவும் குறை தீர அனுபவிச்சுண்டு அங்கே எழுந்திருந்த காலத்தில் சுவாமிக்கு அது ஒரு குமாரத்தியும் ஒரு பையனும் உண்டு. அதில் குமாரத்திய கோமாண்டோர் இளையவல்லி வம்சத்தை சேர்ந்த ஒரு நல்ல பண்டிதருக்கு அவர் வேங்கட வீரராக வச்சார்னு சொல்லுவான்னு ஞாபகம். அது வேங்கட வீரராகாச்சார்ந்தவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் குழந்தைய, தன்னுடைய குமாரத்தையே கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அப்புறம் அந்த குழந்தை அவருக்கு ஒரு பையன் உண்டு, அந்த வேங்கட வீரராகாச்சார்ந்த அது இளைவெளி ஆச்சியவா, அந்த வம்சத்திலே இருக்கிறவா இன்னும் கூட இருக்கா, அந்த வம்சத்தை சேர்ந்தவா இன்னும் கூட இருக்கா, திருக்குழந்தேசியனுடைய பெண் சந்ததிகள் அவா இன்னும் மனுஷாவெல்லாம் இருக்கா. ஆனால் திருக்குழந்தேசியனுக்கு ஒரு குமாரர் உண்டு. ஆனால் அந்த குமாரர் பிறந்து அவர் அவ்வளவு சுவாதீனத்தோடு இல்லை, அவர் கொஞ்சம் ரொம்ப சாமான்யமாக இருந்தார். அவர் சாமான்யமாக இருந்தார்னா ரொம்ப சித்த சுவாதீனம் கூட இல்லாதவராக இருந்தார்னு சொல்லுவாள். சுவாமிக்கு போய் இப்போ இப்படி ஒரு குமாரரா ஐயா அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனால் அவர் அதான் கேட்டா சுவாமியிடத்துலேயே கேட்டா, என்ன இப்படி குமாரர் இப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டா, அதுக்கு சுவாமி சாதிச்சாராம், அது அவன் ஜென்மாந்திரத்தை கடைசி ஜென்மா கழிக்க வந்து பிறந்திருக்கான், அதனாலே பிராரப்தம் கொஞ்சம் இருக்கு, அந்த பிராரப்த சேஷத்தை கழிக்க வந்திருக்கான், ஏதோ அடுத்த வாரம் பெருமாள் சீக்கிரச்சுருவார் அவனை அப்படின்னாராம். அதுபோலயே சுவாமியை கேட்ட கேட்ட அடுத்த வாரத்திலேயே அது சுவாமியினுடைய குமாரர் பரமபுத்தி சொன்னாராம். இப்படியா, இப்படி ஒரு சரித்திரமா, இப்படி ஒரு சந்தர்ப்பமா, சுவாமிக்கும் கூட இப்படியா அப்படின்னு கேட்டா, அது அதான் அந்த பிரபத்தினுடைய பிரபாவத்தையும் அது அடுத்த வாரம் நிச்சயமா பரம வச்சிருவான்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டு இருந்த சுவாமியினுடைய அந்த ஒரு ஒரு தெளிவையும் அது பெரியவாள் சில பேர் மாத்திரம்தான் வெளியில சொல்லுவா, சுவாமியினுடைய குமாரர் ஒருத்தர் பிறந்து சித்த சுவாதீனம் இல்லாம இருந்து அவர் புறம் வதிச்சார் அப்படின்ற வார்த்தையை அதை ஒன்றும் பெருசா பிரச்சாரம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா அப்படி நினைச்சிருக்கா, அதனாலே அதை வெளிப்படுத்தினதும் கிடையாது. யாராவது சில பேர் மாத்திரம் சொல்லுவா, அடியனுக்கு சொல்லியிருக்க பெரியவா இந்த விஷயத்த சொல்லியிருக்கான்றதுனாலே சொல்றேன். இதே அமாசத்தன் சேஷாச்சார சுவாமி சரித்திரத்திலே திருக்குளம் தேசியம் சரித்திரத்தில் எழுதச்சே இந்த விஷயத்தை எழுதலை. இது அப்பிரதானமான விஷயமான அப்படின்னாலே இதை போய் எழுதுவானேன்னு அவர் எழுதலை. ஆனால் இதுலேயும் விசேஷம் இருக்கு. என்னன்னா, கண்ணன் சாதிக்கிறார் ஆறாவது அத்தியாயத்தில் கீதையில் சாதிக்கிச்சே, ஞானியாக இருக்கிறவனாக்கும் அவனுக்கு எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்தினாலே கொஞ்சமும் அவன் சஞ்சலத்தடையும், குருணாபின விசால்யதே அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணச்சே, நல்ல புத்திரன் பிறந்து அந்த புத்திரனுடைய வியோகத்தினாலே என்ன துக்கம் உண்டோ அப்போ ஏற்பட்டதான குகம் அந்த துக்கம் எல்லாம் கூட ஞானிக்கு லவலேசமும் இருக்காதுன்னு பாஷ்யக்காரர் அதுக்கு விசேஷ வியாக்கியானம் சாதிக்கிறார். அது மாதிரியான ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்து சொல்லணும்னா இப்போ ஏற்பட்ட மகான்களை தான் சொல்லணும். அதுக்காகத்தான் போல இருக்கு. அதனால் குருணாபின விசாலி பெரிய துக்கம் வந்தாலும் அவளுக்கு இது ஒரு கஷ்டமாக நினச்சிக்க மாட்டா. ஏன்னா கர்மாவானது தன்னுடைய சேஷத்தை கழிக்கிறதுக்குன்னு அவாவாளுக்கு எத்தனையோ விதமாக இருக்கு. அது எல்லாம் பகவத் சங்கல்பமாக இருக்கு. பகவான் பரம காருணிகனாக இருந்தவன், சர்வ ரட்சகனாக இருந்தவன், சில பாபங்கள் சிகை அறுக்கிறது என்ற காரணத்திற்காக சில சிக்ஷைகளை கொடுத்தான்னா அந்த சிக்ஷைகளினாலே நம்முடையதான நமக்கு நம்முடைய அழுக்கு போகிறது அப்படின்னு நினச்சிக்கிற சந்தோஷம் உண்டு மகான்களுக்கு. அந்த மாதிரியான தெளிவு இருக்கும்னு சொல்லுவா. அதனால இந்த 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 விஷயமும் சுவாமியினுடையதான அந்த ஒரு கம்பீரமான திருவுள்ளத்தை காட்டுறது. அடியேன் பார்த்து கேட்டு அனுபவித்த ஒரு விஷயம் என்னென்னா, முக்கூரழிசிங்கர் எழுந்திருந்த காலத்திலே முக்கூரழிசிங்கரிடத்துல அவருடைய குமாரர் பரமதிச்சுட்டார்னு ஒருத்தர் வந்து சொன்னால், அப்பொழுது முக்கூரழிசிங்கர் குச்சேல உபாக்கியானம் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்த காலம், உபன்யாசம் நடந்துட்டு இருக்கச்சே மத்தியத்திலே ரொம்ப பயந்துட்டு வந்து சொன்னா, முக்கூரழிசிங்கர் கொஞ்சம் கூட அந்த சோகத்தை காட்டிக்கவே இல்லை. ரொம்ப அற்புதமாக உபன்யாசம் நடந்ததாம். அப்போ குச்சேல உபாக்கியானம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. 2 மணி நேரம் குச்சேல உபாக்கியானம் சாதிச்சாச்சு. அதுக்கப்புறமும் இவா சொன்ன சிஷியாளுக்கு ஒரே பயம், இப்படியா இப்படி சொன்னால் ஐசிங்கர் திருவுள்ளத்தில் என்ன வேதனையோ அப்படின்னு அதை திருப்பியும் பிரஸ்தாபம் பண்ணாலாம். இது மாதிரி குமாரர் குமாரர் பரமதி சுட்டார் அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு முக்கூர் ஐசிங்கர் இப்போ என்ன ஆச்சு, நரசிம்மன் அவன் பதார்த்தத்தை சுவீகரிச்சுட்டான், இப்போ என்ன இதை வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்குங்கோள் அப்படின்னாராம். அதுபோல சில மகான்களுக்கு பெரிய துக்கமாக இருந்தாலும் அந்த துக்கத்தை எல்லாம் அதெல்லாம் பகவத் பிரசாதம்னு நினச்சிக்கிற பாவம் உண்டு. இப்படி சில பேர் மகான்கள் இருந்திருக்கா, சில பேர் இதுக்காக ரொம்ப கஷ்டமும் பட்டிருக்கா. ஒரு சுவாமி எழுந்திருந்தார், அந்த சுவாமி சன்னியாசி, அவருடைய குமாரரும் சன்னியாசி. அந்த குமாரர் சன்னியாசியாக இருந்து குமாரர் சீக்கிரம் புறமுச்சுட்டார். அது பெரிய சன்னியாசி இருந்தார், தோப்பனார் சன்னியாசி. அவர் சன்னியாசம் ஆகிட்டு இருந்தாலும் கூட அந்த புத்திரன், எப்பேற்பட்ட புத்திரன், அந்த சின்ன வயசுலேயே ஞானியாயிருந்து சன்னியாசாசிரமம் சுவீகரிச்சுண்டு அப்படியெல்லாம் இருந்தவன், அவன் போயிட்டானே பரமதிச்சுட்டானேன்ற துக்கத்தில் அவருக்கு அப்படியே வயலில் குடல் வெந்து போய் வெளியில் அந்த குடல் வெந்து போனது அது தொப்புளிலே தெரிஞ்சுதாம். அந்த மாதிரி அப்படி கூட சொல்லுவாள். அப்படியாக்கும் குணவத் புத்திர வியோகம் இருந்தால் அதுக்காக ரொம்ப கிளேசப்படுவாளேன்னு. அந்த மாதிரியான கிளேசத்தையெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய சுவாவம் உண்டு ஆச்சாரியாளுக்கு. அதனால சுவாமியினுடைய குமாரரை பற்றி சொல்லச்சே, சுவாமி இப்படி சாதிச்சார்னு சொல்லுவார், பெருமாள் சுவீகரிச்சப்பார் அடுத்த வாரத்தில் அப்படின்னு சொன்னார். அதே போல அடுத்த வாரத்தில் ஒரே வாரத்திலே சுவீகரிச்சுட்டார் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சுவாமியினுடைய நிஷ்டையை சொல்லச்சே, வைராக்கியத்தை சொல்லச்சே இந்த வாரத்தையே சொல்கிறது உண்டு. இதற்கப்புறம் திருக்குளம் தேசிகன் மீண்டும் சேது ஸ்நானம் பண்ண வேணும் என்று ஆசையோட திருப்புல்லாணிக்கு எழுந்துள்ளும்னு ஆசையா எழுந்துள்ளனர். அந்த திருவண யாத்திரையா எழுந்துள்ளிருந்தார். அது திருவண யாத்திரையா எழுந்துள்ள இந்த விஷயம் இன்னும் நீங்க சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா திருவண யாத்திரையா எழுந்துள்ளிரும்போது நேர திருவணைக்கு எழுந்துள்ள இன்னும் மத்தியத்திலே சில க்ஷேத்திரங்கள் எல்லாம் சேவிச்சுண்டு எழுந்துள்ளினர். அதனால அந்த விஷயத்தை சொன்னா அது ஒரு வாரம் ஆயிடும். ஆனா இருந்தாலும் அது அடுத்த வாரம் தான் சொல்ல வேண்டியிருக்கும்னு நினைச்சு. அதனால இத்தோ இந்த இப்போ இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். கவிதார் கீர்த்திமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.
அடியேன்
ஆ அடியேன்
அடியேன் சுவாமி. இப்போ பரம பாக்கிய சுவாமி அடுத்த
அதான்
வாரம் அடுத்த வாரம் கண்டிப்பாக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சுவாமி.
ஆட்டோ தான் அடியா.
அடியேன் அடியேன் ரொம்ப ரொம்ப அடியேன்.